இந்த கூட்டங்களிலே நான் பங்கு பெறும்படிக்கு தேவன் எனக்கு கொடுத்த கிருபை வரங்களுக்காக இரக்கத்துக்காக நன்றியுடையவனாக இருக்கிறேன்.
மீட்டிங்களில் பங்கெடுக்குவானாய்ட்டு தெய்வம் என்னோடு காணிச்ச கருணைக்கும் தெய்வத்தின் கிருபைக்கும் அதில் லபிச்ச அவசரத்தினுமாய்ட்டு ஞான் தெய்வத்தின் நன்றி பறையும்.
நாளை நாம் இன்றைக்கு காலையில் கேட்ட செய்தியை உங்களுக்கு நினைப்பு இருக்கும் என்று நம்புகிறேன்.
இன்று ராவிலே நாம் கேட்ட சந்தேஷம் நீங்களோட மனசில் இப்பொழுதும் சஜீவமாயிட்டு உண்டு என்று நான் சிந்திக்கிறது.
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
அது கேட்டப்போ என் ஹிருதயம் வளர சந்தோஷிச்சு.
நம்முடைய மூத்த சகோதரர் சகரியா போனன் இந்த சபைக்கு என்ன செய்தி வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருந்தது.
நம்முடைய மூத்த சகோதரனாய சகரியா போனன் சாக் போனன் சகோதரன் நமக்கு சபையாயி எந்த சந்தேஷமான ஆவசியம் உள்ளது என்ன அறிஞ்சு அங்கே ஒரு சந்தேஷம் நல்கும்போ அது எந்த ஹிருதயத்திலும் வளர சந்தோஷம் உள்ளவாக்கும்.
நம்மிலே அநேகம் பேருக்கு இயேசுவை குறித்த வெளிப்பாடு இருக்கிறது.
நம்மில் அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவினை குறித்து உள்ள வெளிப்பாடு உண்டு.
ஆனால் இயேசு போன பாதையை குறித்த வெளிப்பாடு இல்லை.
என்னால் இயேசு கிறிஸ்து போய வழியை குறித்து உள்ள வெளிப்பாடு இல்லை.
ஆகையினால்தான் இயேசுவை போல் நாம் வளராதவர்களாக இருக்கிறோம்.
அதுகொண்டு தன்னையான நாம் இயேசுவினை போலே ஆத்மீகமாய்ட்டு நாம் புரோகமிக்காதிருக்கிறோம்.
இந்த சிலுவை பாதை என்பது ஒரு கடினமான உபதேசம் என்கிற ஒரு மனோபாவனை நமக்கு வந்துவிட்டது.
ஈ க்ரூசின்டே மார்க்கம் என்னுள்ளது ஒரு கடினமாய உபதேசமான என்னுள்ள ஒரு சிந்தாகதி தன்னை நம்முடைய இடையில் உளவாயிருக்கையா.
ஆனால் நான் என்னுடைய அனுபவத்திலே இந்த சிலுவை உபதேசத்தை தியானித்திருக்கிறேன்.
என்னால் நான் என் அனுபவத்தில் ஈ க்ரூசின்டே மார்க்கத்தை ஞான் தியானிச்சிட்டு
உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு ரா ஹிந்து கான்வெர்ட். கல்லையும் மண்ணையும் தெய்வம்னு நம்பிக்கிட்டு இருந்த நான் சீஷனானேன் இயேசுக்கு.
நீங்களுக்கு மிக்க பேருக்கும் அறியாம் என்று ஞான் சிந்திக்கணும். கல்லினையும் மண்ணினையும் வணங்கிக்கொண்டு ஒரு ஹைந்தவனாய் ஜீவிச்சிருந்த என்னை கர்த்தாவினை அறியுவானாய்ட்டு தெய்வம் என் ஜீவிதத்தில் அவசரம் நல்கி.
நான் ஒரு வாலிபனாய் இருந்த பொழுது ரட்சிக்கப்பட்டேன்.
ஒரு சிறப்புக்காரனாயிருந்த சமயத்தான ஈ ரட்சியுடைய அனுபவத்திலேக்கு நான் கடந்து வந்தது.
34 வருடங்கள் நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலே இருக்கிறேன்.
கழிஞ்ச 34 வருஷங்களாய் ஈ ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் நான் தெய்வ கிருபையால் தொடருகிறேன்.
ஆனால் என்னுடைய நேர்மையான சாட்சி கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள்.
என்னால் கேட்பான் செவியுள்ளவர் என்று சத்தியசந்தமாய சாட்சியத்தை நீங்கள் கேட்குக.
இயேசு போன சிலுவை பாதை ஒரு நாள் கூட எனக்கு பாரமாகவோ கஷ்டமானதாகவோ பல்ல கடிச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் வாழணுமா அப்படின்னு இருந்ததே இல்லை.
இயேசு கிறிஸ்து போயா க்ரூசின்ட மார்க்கம் என் ஜீவிதத்தில் ஐயோ இது வளர கஷ்டமாய ஒரு ஜீவிதமானல்லோ என்று பரஞ்ச பல்லு கடிச்சு ஜீவிக்கேண்ட ஒரு அனுபவம் எனக்கு என் ஜீவிதத்தில் ஒரு நாள் போலும் உண்டாயிட்டில்ல.
சில விஷயங்களை விடும்பொழுது நமக்கு துக்கம் ஏற்படலாம்.
சில காரியங்கள் அது ஒழிவாக்கும்போ அதனை விட்டு களையும்போ ஹயத்தில் துக்கம் உண்டாகும் என்னது சத்தியமான.
சிலுவை ஒரு ஆயுதம், அது நம்மை பாதிக்கும்.
க்ரூஷ் அது ஒரு ஆயுதமான, அது நம்மை நம்மை தொடுக நம்மை ஸ்பர்சிக்கும் என்னது சத்தியமான்.
ஆனா அது ஒருபோதும் நம்மை சோர்வடைய செய்யாது, அது நம்மை ஊக்குவிக்கத்தான் செய்யும்.
என்னால் அது நம்மை நிராசையிலேக்கு ஆழ்த்துன ஒரு ஆயுதம் அல்ல, அது நம்மை உற்சாகிப்பிச்ச எழுந்தேற்று மீண்டும் முன்போட்டு போகுவானாய்ட்டு பிரோத்சாகிப்பிக்கிற ஒரு ஆயுதமாம்.
என்னுடைய அனுபவமும் அப்படித்தான்.
என் ஜீவிதத்திலே அனுபவம் அப்பிரகாரம் தான்.
ஒருவேளை காலையில 2 மணி நேர பிரசங்கத்தை கேட்டு இங்கே உட்கார்ந்துருக்கிற யாராவது ஐயோ இப்ப சாயங்காலமும் பிரபாகர் அதவே தான் ஆரம்பிக்க போறாரா அப்படின்னு நீங்க பயப்படுறீங்கன்னு சொன்னா.
இன்று ராவிலே 2 மணிக்கூர் ஈ க்ரூசின்ட மார்க்கத்தை குறித்து கேட்ட சேஷம் ஐயோ இந்த வைகுந்தேரம் எழுந்தேற்று ஈ பிரபாகர் வீண்டும் ஈ க்ரூசின்ட வசனத்தை குறிச்சாணோ சம்சாரிக்குவன் போகுது என்ன ஆர்க்கெங்கிலும் மனசில் பிரயாசம் உண்டோ?
சிலுவை பாதை கஷ்டமானது என்கிற சாத்தானுடைய பொய்யை வெளியரங்கமாக்க போகிறேன்.
க்ரூசின்ட மார்க்கம் அது அது புத்திமுட்டுள்ளதான் பிரயாசமுள்ளதான் என்னுள்ள பிசாஜின் வஞ்சனையை பிசாஜ் பரையின் கள்ளத்தை போஷ்கினே ஞா அது வெளியே கொண்டு வரான் போகையான்.
இயேசு போன பாதை அது.
அது இயேசு கிறிஸ்து போய மார்க்கமான.
அவர் அந்த பாதையை முடிக்கும் தருவத்திலே இன்னும் கொஞ்சம் மணி நேரத்தில் சிலுவைக்கு போக போறார். அவருடைய சாட்சியை கேளுங்கள்.
ഫിസിക്കലായ ബാഹ്യമായ ക്രൂശിൽ മരിക്കുന്നതിന് തൊട്ട് മുമ്പ് ക്രൂശിന്റെ മാർഗം യാത്ര ചെയ്ത് ആ ജീവിതത്തിന്റെ അവസാനത്തിൽ യേശു ക്രിസ്തു പറഞ്ഞ സാക്ഷ്യത്തെ നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കുക.
യോഹാൻ 15-ാം അധികാരം,
യോഹന്നാൻ എഴുതിയ സുവിശേഷം 15-ാം അധ്യായം
11-ാം വചനം,
11-ാം വാക്യം,
എന്നുടைய സന്തോഷം ഉങ്ങളിൽ നിലത്തിരിക്കും உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
என் சந்தோஷம் நீங்கள் இருக்குவானும் நீங்கள் சந்தோஷம் பூர்ணமாகவானும் நான் இது நீங்களோடு சம்சாரிச்சிருக்கிறது.
எதை
ஏது எந்த காரியம்
இல்ல, எதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றார்.
இவட இயேசு கிறிஸ்து சந்தோஷமாயிருக்கும் என்று பரையின்றது எந்த காரணத்தாலான?
என்னுடைய சந்தோஷத்துக்கு முகாந்திரம் என்ன?
என் சந்தோஷத்தின் காரணம் எந்தான?
மேல் ரெண்டு வசனங்களை வாசியுங்கள்.
அதுக்கு முன்புள்ள ரெண்டு வாக்கியங்கள் சிந்திக்க.
பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல, 9-ாம் வசனம், நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள்.
பிதாவ் என்னை சிநேகிக்கிறது போல ஞானும் நீங்களே சிநேகிக்கணும், என் சிநேகத்தில் வசிக்குவேன்.
நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள்.
நான் என் பிதாவின் கற்பனைகள் பிரமாணிச்சு அவன் சிநேகத்தில் வசிக்கிறது போல நீங்கள் என் கற்பனைகள் பிரமாணிச்சால் என் சிநேகத்தில் வசிக்கும்.
என்னை நான் வெறுத்து என் அப்பா சொன்னபடியே வாழ்கிற வாழ்க்கை எனக்கு சந்தோஷமா இருக்கிறது.
நான் என் சொந்த இஷ்டத்தை தியஜிச்சு என் பிதாவ் பரையின்ற காரியங்கள் செய்து ஜீவிக்கிற ஆ ஜீவிதம் அது எனக்கு சந்தோஷம் உளவாக்குன ஜீவிதமான.
என் சந்தோஷம் உங்களில் நிறைவாய் இருக்கும்படிக்கு இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன்.
என் சந்தோஷம் நீங்களில் இருக்குவானாய், நான் இது நீங்களோடு பரையுது.
இப்ப சொல்லுங்க, இயேசு போன பாதை சந்தோஷமான பாதையா அல்லது சிலுவை பாதையா?
இப்போ நீங்கள் பரஞ்சாட்டே, இயேசு கிறிஸ்து போய ஆ மார்க்கம் அது சந்தோஷத்தின் மார்க்கமாயிருந்தோ அதோ க்ரூசின்ட மார்க்கமாயிருந்தோ கரஞ்சுகொண்டு போகுந்த ஒரு மார்க்கமாயிருந்தோ?
இயேசு போன சிலுவை பாதை சந்தோஷத்தில் நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கிற பாதை.
இயேசு போய ஆ க்ரூசின்ட மார்க்கம் சந்தோஷத்தை கொடுக்கிற மார்க்கமாயிருந்தோ? சந்தோஷம் பூர்ணமாய சந்தோஷத்தை நல்குன ஒரு மார்க்கமாயிருந்தோ?
தயவு செய்து நாம் தியானிக்கிற வார்த்தைகளை வசனங்களை என்னோடு சேர்ந்து விசுவாசமாய் கேளுங்கள்.
தேவாய் நான் இவட പരാമർശിക്കുന്ന നാം വായിക്കുന്ന ആ വാക്യങ്ങൾ നിങ്ങൾ വായിക്കണം. നിങ്ങൾ എന്നോട് ചേർന്ന് ആ വാക്യങ്ങളെ കുറിച്ച് ചിന്തിക്കണം.
വിശ്വാസമായി കേളുങ്ങൾ,
നിങ്ങൾ വിശ്വാസത്തോടെ അത് കേൾക്കണം.
നാൻ അടഞ്ഞ ഉത്സാഹത്തെ നിങ്ങളും അടയ മുടിയും.
എനിക്ക് ലഭിച്ച ഈ ഉത്സാഹം നിങ്ങൾക്കും പ്രാപിക്കുവാനായിട്ട് കഴിയും.
കാലയില നമ്മുടെ സഹോദരൻ സഹരിയാ പൂനൻ சொன்ன വാർത്തയെ യേശുവയും യേശു പോന പാതയെയും പിരിക്ക മുടിയാതെ
ഇന്ന് രാവിലെ സാക് പുനൻ ബ്രദർ സംസാരിച്ച ആ സന്ദേശത്തിൽ യേശു ക്രിസ്തുവിനെയും യേശു ക്രിസ്തു പോയ മാർഗത്തെയും അതിനെ രണ്ടിനെയും നമുക്ക് വേർപെടുത്തി കാണുവാനായിട്ട് കഴിയുകയില്ല.
യേശുവെ കുറിച്ച വെളിപ്പാട് ഇരിക്കുന്നത് ആനാൽ അവർ പോണ പാതയെ കുറിച്ച വെളിപ്പാട് ഇല്ല എന്നാൽ എനിക്ക് പ്രയോജനമില്ല.
യേശു ക്രിസ്തുവിനെ കുറിച്ച് എനിക്ക് വെളിപ്പാടുണ്ട്, എന്നാൽ യേശു ക്രിസ്തു പോയ മാർഗത്തെ കുറിച്ച് എനിക്ക് വെളിപ്പാടില്ല എങ്കിൽ അത് പ്രയോജനരഹിതമാണ്.
பவுலனுடைய வார்த்தையை பாருங்கள்.
பவுலோசின்ட வார்த்தைகள் நீங்கள் ஸ்ருதிக்க.
1 கொரிந்தியர்
1-ஆம் அதிகாரம் 1-ஆம் அத்தியாயம்
23-ஆம் வசனம் 23-ஆம்
வாக்கியம்,
நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்.
ஞங்களோ 23-ஆம் வாக்கியம், ஞங்களோ க்ரூசிக்கப்பட்ட கிறிஸ்துவினை பிரசங்கிக்கணும்.
உங்களுக்கு தெரியுமா, இயேசுவை மட்டும் பிரசங்கிக்கவே முடியாது.
உங்களுக்கு அறியாமோ, இயேசு கிறிஸ்துவினே மாத்திரமாய் க்ரூசிக்கப்படாத ஒரு இயேசு கிறிஸ்துவினை குறித்து உங்களுக்கு பிரசங்கிக்கவானாய்ட்டு கழியவில்லை.
இயேசுவை பிரசங்கித்தால் அவர் போன பாதையையும் பிரசங்கித்து தான் ஆக வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவினை குறித்து நீங்கள் பிரசங்கிக்கணுமெങ്കിൽ இயேசு கிறிஸ்து போய ஆ க்ரூசின் மார்க்கத்தை குறித்தும் நீங்கள் கேட்கണ്ടിയിരിക്കുന്നു.
அவர் போன பாதை ஒரு வழி.
இயேசு கிறிஸ்து போய ஆ மார்க்கம் அது ஆ ஜீவிதம் அது ஒரு மார்க்கமான.
அந்த வழி சந்தோஷமான வழி.
ஆ வழி அது சந்தோஷகரமான ஒரு வழியான்.
அவரை பின்பற்றின ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் பிரமாணம் பாரமானவைகள் அல்ல என்று தான் சொன்னார்கள்.
இயேசு கிறிஸ்துவினை அனுகமிச்ச ஆதி அப்போஸ்தலர்மார் எல்லாரும் തന്നെ ஆ க்ரூசின்ட மார்க்கம் அது பாரமுள்ளதாயிட்டு அவருக்கு தோணியില്ല.
சிலுவை இல்லாத இயேசு இருக்கவே முடியாது.
க்ரூஸ் இல்லாத இயேசு அங்கே ஒரு இயேசு இல்ல.
அப்படி ஒரு இயேசு இருந்தால் அது ஒரு வேற ஒரு இயேசுவாய் தான் இருக்கும்.
அங்கே ஒரு இயேசுவினை நீங்கள் அங்கே ஒரு இயேசுவினை குறித்து நீங்கள் சிந்திக்கணும் அது மற்றொரு இயேசுவான்.
சிலுவை பாதை ஏன் அவசியம்?
எந்த கொண்டாணு இ க்ரூசின்ட மார்க்கம் இத்த பிராதியம் உள்ளதாயிருக்கிறது?
யோவான் 6-ஆம் அதிகாரத்துக்கு வாங்க.
യോഹന്നാന്റെ യോഹന്നാൻ എഴുതിയ സുവിശേഷം 6-ാം അധ്യായത്തിലേക്ക് നമുക്ക് വരാം.
യോവാൻ 6-ാം അധികാരം.
യോഹന്നാൻ 6-ാം അധ്യായം
61-62 വചനം.
61-62 വാക്യങ്ങൾ. ശിഷ്യന്മാർ അതിനെ ചൊല്ലി പിറുപിറുക്കുന്നത് യേശു തന്നിൽ തന്നെ അറിഞ്ഞ് അവരോട്, ഇത് നിങ്ങൾക്ക് ഇടർച്ചയാകുന്നുവോ? മനുഷ്യപുത്രൻ മുമ്പേ ഇരുന്നിടത്തേക്ക് കയറിപ്പോകുന്നത് നിങ്ങൾ കണ്ടാലോ?
62-ാം വാക്യം
നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചോ?
മനുഷ്യകുമാരൻ താം മുന്നിരുന്ന ഇടത്തേക്ക് ഏറി പോകുന്നതെ നിങ്ങൾ കാണ്വീർഗനാനാൽ എപ്പടിയിരിക്കും?
മനുഷ്യപുത്രൻ മുമ്പേ ഇരുന്നിടത്തേക്ക് കയറി പോകുന്നത് നിങ്ങൾ കണ്ടാൽ അത് എപ്രകാരമായിരിക്കും?
உங்களுக்கு தெரியுமா, சிலுவை பாதை வழியா தான் இயேசுவே பிதாவின் இடத்திற்கு போனார்.
உங்களுக்கு அறியாமோ, ஈ க்ரூசின்ட மார்க்கத்திலூடையான இயேசு பிதாவின் அடுக்கிலேக்கு போயது.
நீங்கள் அதை குறித்து வெளிப்பாடு இல்லாவிட்டால் நீங்கள் எப்படி பிதாவின் இடத்திற்கு போவீர்கள்?
உங்களுக்கு ஆ க்ரூசின்ட மார்க்கத்தை குறித்து வெளிப்பாடு இல்லெங்கில் உங்களுக்கும் எங்கே பிதாவின் அடுக்கிலேக்கு போகுவான் கழியும்?
இயேசு சொன்ன வார்த்தையை கவனித்தீர்களா?
இயேசு கிறிஸ்து பரஞ்ச ஆ வாக்குகளை நீங்கள் சிரதிச்சு?
நீங்க கஷ்டமா இருக்குங்கிறீங்களோ லெகுவா இருக்குங்கிறீங்களோ உங்களுக்கு விளங்குதோ விளங்கலையோ, ஏய், நான் இருக்கிற இடத்துக்கு நான் இருக்கிறத போய் பார்த்தீங்கன்னா வாயை பொழப்பங்க, ஐயையோ அவரை நம்மாம போயிட்டோமே அப்படின்னு.
உங்களுக்கு ஈ க்ரூசின்ட மார்க்கம் അത് നിങ്ങൾക്ക് മനസ്സിലാകുന്നുവോ മനസ്സിലാകുന്നില്ലയോ, നിങ്ങൾക്ക് അത് എളുപ്പമാണോ ബുദ്ധിമുട്ടാണോ, എന്തായാലും ഒരു സമയം ആ ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ ചെല്ലുമ്പോൾ അന്ന് വായെ പിളർന്ന് നിങ്ങൾക്ക് ആശ്ചര്യത്തോടെ, അയ്യോ, ഈ മാർഗമായിരുന്നല്ലോ പിതാവിന്റെ അടുക്കിലേക്ക് വരേണ്ട വരുവാനുള്ള മാർഗം ഇതായിരുന്നല്ലോ എന്ന് നിങ്ങൾ അന്ന് മനസ്സിലാക്കും. അന്ന് നിങ്ങൾ ദുഃഖിക്കേണ്ടി വരും.
നിങ്ങൾക്ക് തെരിയുമാ, യേശു പിതാവിനിടത്തിലിരുന്ന് ഇറങ്ങി വന്നാർ.
നിങ്ങൾക്കറിയാമോ, യേശു ക്രിസ്തു പിതാവിന്റെ അടുത്ത് നിന്നാണ് ഇറങ്ങി വന്നു.
എതർക്കാ ഇറങ്ങി വന്നാർ?
എന്തിനാണ് യേശു ക്രിസ്തു പിതാവിന്റെ അടുക്കൽ നിന്ന് ഇറങ്ങി വന്നത്?
ഉങ്ങളെയും എന്നെയും അങ്ങ് പിതാവിനിടത്തേക്ക് കൂട്ടിട്ട് പോറതുക്കാക ഇറങ്ങി വന്നാർ.
നിങ്ങളെയും എന്നെയും പിതാവിന്റെ സന്നിധിയിലേക്ക് കൂട്ടിക്കൊണ്ടു പോകുവാനായിട്ടാണ് യേശു ക്രിസ്തു പിതാവിന്റെ അടുക്കൽ നിന്ന് ഇറങ്ങി ഭൂമിയിലേക്ക് വന്നത്.
നാൻ പോകുന്ന പാതയെ സിലുവൈ പാതയെ,
ഞാൻ പോകുന്ന ഈ മാർഗം അത് ക്രൂശിന്റെ മാർഗമാണ്.
நீங்க இப்போ என்னை ஏற்றுக்கொள்றீங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, விசுவாசிக்கிறீங்களோ விசுவாசிக்கலையோ, நான் அங்க போய் சேர்ந்துட்டேன்னா நீங்க வாயை பழந்துகிட்டு இருப்பீங்க, ஜாக்கிரதைங்கிறார்
இயேசு கிறிஸ்து. பரையான நீங்கள் அது விசுவாசிச்சாலும் இல்லங்கிலும் உங்களுக்கு மனசிலாயாலும் இல்லங்கிலும் ஞான் பிதாவின் அடுக்கிலேக்கு போகுவானுள்ள ஈ மார்க்கம் அது க்ரூசின் மார்க்கமான. அப்படி செல்லுபோல் நீங்கள் வாயை திறந்து அது மனசிலாகாத்தவரை போல அன்னு இருக்கிறது.
ஜாக்மனன் சொன்னது ஞாபகம் இருக்கா? There will be great regret in eternity.
രാവിലെ സാക്പുനൻ ബ്രദർ പറഞ്ഞത് നിങ്ങൾക്ക് ഓർമ്മയുണ്ടോ? നിത്യതയിൽ വളരെ വളരെ ദുഃഖം അന്നുണ്ടാകും പലർക്കും.
ശരി, ഇപ്പോ യേശുവേ പിതാവിനിടത്തേക്ക് അന്ത സിലുവൈ പാതയിലേ താൻ പോണാർ.
യേശു ക്രിസ്തു പിതാവിന്റെ സന്നിധിയിലേക്ക് ഈ ക്രൂശിന്റെ മാർഗത്തിലൂടെയാണ് യാത്ര ചെയ്തത്, അങ്ങോട്ട് എത്തിയത്.
പോക മുടിയാതെപടിക്ക് എന്നെ തടയും നനയ്ക്കിറങ്ങ.
ഈ ക്രൂശിന്റെ മാർഗത്തിൽ മുന്നേറി ചെല്ലുന്നതിന് മുമ്പോട്ട് പോകുന്നതിന് തടസ്സമായിട്ടുള്ളത് എന്താണ്?
ആണ്ടവരുടെ വാർത്തയ്ക്ക് വരുമോ? യോഹന്നാൻ എഴുതുന്ന സുവിശേഷം
ദൈവ വചനത്തിലേക്ക് തന്നെ നമുക്ക് വരാം.
യോഹന്നാൻ 8-ാം അധികാരം.
യോഹന്നാൻ എഴുതിയ സുവിശേഷം 8-ാം അധ്യായം
21-22 വചനം.
21-22 വാക്യങ്ങൾ.
நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார்.
அவன் பின்னையும் அவரோடு, நான் போகுது, நீங்கள் என்னை அன்வேஷிக்கும், நீங்களோட பாவத்தில் நீங்கள் மரிக்கும், நான் போகிற இடத்துக்கு உங்களுக்கு வருவான் கழிகையில்ல என்று പറഞ്ഞു.
நான் பிதா இருக்கிற இடத்துக்கு போகிறேன்.
நான் பிதாவு உள்ள ஆ இடத்துக்கான நான் போகுது.
பிதா இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போக முடியாது.
பிதாவு உள்ள ஆ இடத்துக்கு உங்களுக்கு போகுவான் கழிகையில்ல.
காரணம் என்ன? தடை
எந்தான அதுக்கு காரணம்? எந்தான அதுக்கு தடஸ்மாயிட்டுள்ளது?
உங்கள் பாவங்கள்.
நீங்களுடைய பாவங்கள் என்று நாம் அவிட வாசிக்கும்.
24-ாம் வசனம்.
24-ாம் வாக்கியம்.
ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன்.
ஆகையால் நீங்களுடைய பாவங்களில் நீங்கள் மரிக்கும் என்று நான் உங்களோடு பரഞ്ഞു.
உங்களுக்கு தெரியுமா, சிலுவை பாதையில போகலன்னு சொன்னா பாவம் நம்மிடத்துல இருக்கத்தான் செய்யும்.
உங்களுக்கு அறியாமோ, க்ரூசின்ட மார்க்கத்தில் நாம் போகல எங்கில் நம்ம ஜீவிதத்தில் தடசமாய் பாவம் உண்டு என்னான அதிக அர்த்தம்.
இயேசு பாதையை உண்டு பண்ணினார்.
இயேசு கிறிஸ்து ஒரு மார்க்கத்தை, ஒரு வழி இயேசு கிறிஸ்து உண்டாக்கி.
பாவத்துக்கு தடையாய் இருக்கிற ஆசை இச்சைகளை வேரோடு வெட்டி வீழ்த்தினார்.
இயேசு கிறிஸ்து க்ரூசின்ட மார்க்கத்தில் தடசமாயிட்டு நின்றிருந்த பாபத்தின் வழிகளை, மோகங்களை, லோபங்களை அதனை வெட்டி வீழ்த்தி இயேசு கிறிஸ்து முன்பிலேக்கு போய்.
உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய மாம்சத்திலே ஆசை இச்சைகள் இருக்கிறது.
நீங்களுக்கு அறியாமோ, நீங்களுடைய ஜடத்தில் ஆகிரகங்களும் இச்சைகளும், தெட்டாய ஆகிரகங்களும் மோகங்களும் அது ஒளிச்சிருக்கணும்.
ஆகையினால் தான் நீங்கள் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறீர்கள்.
அதுகொண்டான நீங்கள் பாவம் செய்கிறவராயிட்டு இருக்கின்றது.
இயேசு பாவம் செய்யாதவராய் இருந்து அவர் விட்டு வந்த பிதாவினிடத்திற்கு போனார்.
பாவம் செய்யாத்தவனாய் ஈ பூமியில் ஜீவிச்சு பிதாவின் சாநித்தியத்திலேக்கு இயேசு திரிகை போய் என்று நாம் தெய்வத்தின் வசனத்தில் வாசிக்கும்.
இப்ப அந்த பாதை எவ்வளவு முக்கியமான பாதை.
அதுகொண்டு இயேசு கிறிஸ்து போய ஆ வழி அது எத்தனை பிரதானமுள்ள ஒரு வழியான.
பாவத்தை காணக்கூடாத சுத்த கண்ணர், தேவன் பாவத்தை பார்க்க கூட மாட்டார். அப்புறம் பாவத்தோடு எங்க அவர்கிட்ட போறது?
பாவத்தை காணுவன் கழியாத சுத்தமாய கண்ணுகள் உள்ள தெய்வத்தின் ஆ தெய்வத்தின் சந்நிதியிலேக்கு எங்கனையான பாவத்தோட நமக்கு போகுவானாய்ட்டு கழியுக.
நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறதை பார்ப்பீர்கள்.
ஞான் பிதாவின் அடுக்கிலேக்கு போகுந்தது நீங்கள் காணும்.
என் பாதையிலே நீங்களும் நடந்தால் நான் இருக்கிற இடத்திற்கு நீங்களும் வருவீர்கள்.
என்னால் ஞான் போய ஆ வழியில் நீங்கள் வருகையானங்கில், ஆ பாதையில் நீங்கள் முன்போட்டு யாத்திர செய்யுகையானங்கில், ஞான் போய ஆ இடத்தில் நீங்களுக்கும் வருவான் கழியும்.
பிதாவினிடத்தில் போவதற்கு தடையாயிருப்பது நம்முடைய பாவங்கள்.
பிதாவின் சந்நிதியிலேக்கு போகுவதற்கு தடசமாய் நிற்கின்றது நம்முடைய பாவங்களான்.
ஆனால் யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த பொழுது அவன் வெளிப்படையான பாவங்களை குறித்து தான் பிரசங்கித்தான், மனம் திரும்புங்கள் என்று சொன்னான்.
என்னால் யோகனன் ஸ்நாபகன் பிரசங்கிச்சபோல் அவன் பாக்கியமாய பாவங்களை குறித்து பராமர்சிச்சு நீங்கள் மனசாந்திரப்படுக என்னான யோகனன் ஸ்நாபகன் பிரசங்கிச்சது.
இங்கே உட்கார்ந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் வெளிப்படையான பாவங்களில் இருந்திருப்பீர்களானால், பாவம் செய்கிறவர்களாக இருந்தீர்களானால் இங்கே சபையில் உட்கார்ந்திருக்க மாட்டீர்கள்.
இவ்விட இருக்கின்ற ஆளுகள் பாக்கியமாய இப்பிரகாரம் உள்ள பாவங்களில் தொடர்ந்துவரானெங்கில் நீங்களுக்கு ஈ சபையில் இருக்குவானாயிட்டு நீங்களுக்கு கழியுகையில்ல என்று எனக்கறியாம்.
கொலை செய்து விட்டு இங்கே சபையில் உட்கார்ந்திருக்க முடியாது, ஜெயிலில் தான் இருக்க முடியும்.
நீங்கள் கொலை செய்த ஆளானெங்கில் நீங்களுக்கு இவ்விட இருக்குவான் கழியுகையில்ல, நீங்கள் ஜெயிலில் இருக்கும்.
ஆனால் கொலைக்கு வேறாய் இருக்கிற கோபம் என்கிற இச்சையை நாம் ஜெயிக்காதவர்களாக இருக்கிறோம், ஆகையினாலே இங்கே சபையிலே உட்கார்ந்திருக்கிறோம்.
என்னால் ஈ கொலபாதகத்தின் மூல காரணமாய கோபம் என்ன ஆ ஆக்ரகத்தை, ஆ ஒரு மோகத்தை, ஆ ஒரு பாபத்தை ஜெயிக்காத்த பலரும் சபையில் இருக்கிறது.
யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்ததை பாருங்கள்.
யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தது நீங்கள் ஸ்ருதிக்க.
மத்தேயு எழுதின சுவிசேஷம்,
மத்தாய் எழுதிய சுவிசேஷம்
மூன்றாம் அதிகாரம்
மூன்றாம் அத்தியாயம்
பத்தாம் வசனம்,
பத்தாம் வாக்கியம்.
இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது.
இப்போ தன்னை விருட்சங்களுடைய சுவடின கோடாலி வச்சிருக்கணும்.
இது யார் சொன்ன வார்த்தை?
இது ஆறு பறஞ்ச வாக்குகளான
யோவன் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சொன்ன வார்த்தை.
யோகன் ஸ்நாபகன் இயேசுவினை குறித்து பறஞ்ச வாக்குகளானது.
இயேசுவையும் சிலுவையையும் பிரிக்க முடியாது.
இயேசு கிறிஸ்துவினையும் க்ரூசினையும் தம்மில் வேர் பிரிக்குவன் கழிக இல்ல.
இங்கே யோவான் ஸ்நானகன் எவ்வளவு நேர்த்தியாய் பிரசங்கிக்கிறான் பாருங்கள்.
இவட யோகன் ஸ்நாபகன் நல்ல ரீதியிலான பிரசங்கிக்கின்றது.
எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார்.
என்ற புறகில் ஒருவன் வருந்து
அவர் சிலுவையோடு வருகிறார்.
அவன் வருந்தது அவன் க்ரூசுமாயிட்டான். அவன் வருந்தது
சிலுவை பாதையோடு வருகிறார்.
அவன் வருந்தது க்ரூசின் மார்க்கமாயிட்டான். அவன் வருந்தது
இதோ கோடாரியானது மிக பக்கத்தில் இருக்கிறது.
இதா கோடாலி வளரை அடுத்து, நீங்களுடைய வளரை அடுத்து கோடாலி உண்டு.
நான் உங்களுக்கு வெளிப்படையான பாவங்களைத்தான் சுட்டி காண்பித்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறேன்.
ஞான் நீங்களோட பாகியமாய சில பாவங்களை காணிச்சு மனசாந்திரப்படுவானாயிட்டு ஞான் நீங்களோட பறையுது.
ஆனால் எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார்.
என்னால் என் புறகில் இதா ஒருவன் வருந்து
அவர் இயேசு என்று அவருக்கு பெயர்.
அவன் பெயர் இயேசு என்றான்.
அவர் ஜனங்களின் பாவங்களை வேரோடு வெட்டி சாய்ப்பார்.
அவன் ஜனங்களோட பாவங்களை வேரோட வெட்டின கோடாலி அவன் கையில் உண்டு.
சிலுவையோடு வருகிறார்.
அவன் இதா க்ரூசுமாயிட்டான் வருகிறது.
கோடாலியோடு வருகிறார்.
இதா கோடாலியுமாயிட்டவன் வருகிறது.
பாவத்தின் வேர் எங்கே இருக்கிறது?
பாவத்தின் வேர் எவிடையானுள்ளது?
கொலை விபச்சாரம் என்கிற பாவத்தின் வேர் எங்கே இருக்கிறது?
கொலைக்கும் விபச்சாரமும் இத்தியாதி பாவங்களோட வேர் எவிடையானுள்ளது?
என்ன பாவத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு பாவத்துக்கு ஒரு வேர் உண்டு.
ஏது பாவத்தை குறித்து சிந்திச்சாலும் ஆ பாவத்தின் ஒரு வேர் உண்டு.
பாவத்தின் வேரை வெட்டி வீழ்த்துகிற ஒரு ஆயுதத்தோடு வந்தார்.
பாவத்தின் வேரினை வெட்டி வீழ்த்துன ஒரு ஆயுதத்தோடு கூடையான இயேசு கிறிஸ்து பூமியிலேக்கு வந்தது.
கலாத்தியர்க்கு எழுதின நிருபம்,
கலாத்திய லேகனம்
ஐந்தாம் அதிகாரம்
அஞ்சாம் அத்தியாயம்
24 வசனம்,
அஞ்சாம் அத்தியாயம் 24 வாக்கியம்.
கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.
கிறிஸ்துவேசுவின் உள்ளவர் ஜடத்தை அதன் ராக மோகங்களோடு கூட க்ரூசிச்சிருக்கும்.
எத்தனை பேருக்கு இது நற்செய்தியா இருக்கிறது?
எത്ര ஆளுகளுக்கான இது ஒரு நல்ல சுவிசேஷமாயிட்டு உங்களுக்கு தோணுது?
ஒரு பாவத்தினுடைய வேரையே வெட்டி வீழ்த்திட்டா அது நற்செய்தி தானே?
ஒரு பாவத்தின் வேரினை வெட்டி நீக்கம் செய்யுது ஒரு நல்ல வார்த்தை அல்ல, ஒரு சுவிசேஷம் அல்ல.
உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்படின்னா உலகத்துல பகை நிறைந்து இருக்கிறது.
நீங்களுக்கு அறியாமோ, ஈ லோகம் அது துஷ்டன் கையிலான் என்று பரஞ்சால், ஈ லோகத்தில் துஷ்டதையும் பகையும் நிறைஞ்சிருக்கையான்.
அப்படியானால் உலகம் உங்களை பகைக்கும், நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள். ஏனென்றால் அது ஒன்று, அவர் அதனுடைய சுபாவம்
நம்மோடு பரஞ்சிட்டு, லோகம் நீங்களே பகைக்கும், லோகம் நீங்களே வெறுக்கும், அதில் நீங்கள் ஆச்சரியப்படண்ட காரியம், லோகத்தின் சுபாவம் அதான்.
ஆனால் நீங்கள் அன்பிலே நிலைத்திருக்க முடியும்.
என்னால் நீங்கள் நீங்களுக்கு ஸ்நேகத்தில் தொடருவான் கழியும்.
இப்படி எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த பாவத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
இங்கே நீங்களுக்கு ஏது பாவத்தை வேணுமெங்கிலும் நீங்களுக்கு எடுக்காம்,
விபச்சாரமா இருக்கட்டும்,
அது விபச்சாரமாய் கொள்ளட்டே,
பொருளாசையா இருக்கட்டும்,
அது வஸ்துக்களோடுள்ள மோகமாயிருக்கட்டே,
ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு வேர் இருக்கிறது.
எல்லா பாவத்தினும் ஒரு ஆழமாய வேருண்டு.
அதுக்கு என்ன பெயர் சொல்லலாம்?
அதுல நமக்கு எந்த பெயரிட்டு விளிக்காம்?
நாமளா ஒண்ணும் சொல்ல வேண்டியது இல்லைங்க.
அதுல நம்ம ஒரு பெயரிட அவசியம் இல்ல.
வேதத்தில் எழுதியிருக்கு,
தெய்வ வசனத்தில் எழுதிட்டு.
கலாத்தியர்ல என்ன வாசம்?
கலாத்திய லேகனத்தில் எந்தான நாம் வாசிச்சது?
ஆசை இச்சைகள்.
அப்படி எழுதி இருக்கிறது ராக மோகங்கள்.
என்னை நானே உயர்த்துகிற ஒரு இச்சை, பெருமை.
ஞான் என்னை தன்னை உயர்த்துன ஒரு நிகளத்தின் ஆகிரகம், நிகளத்தின் இச்சை.
கண்களின் இச்சைன்னு
சொன்னா, கண் கண்டு மோகிக்கிறது என்று பார்த்தால் எந்தான?
நான் கண்ணில் பார்க்கறதெல்லாம் எனக்கு வேணும், இதுதான் இச்சை.
ஞான் காணுன காரியங்களொக்கே எனக்கு வேணும், அதான ஆ மோகம், ராகமோகம்.
எல்லா பாவத்துக்கும் ஒரு வேர் இருக்கிறது.
எல்லா பாவத்தினும் ஒரு வேர் உண்டு.
அதற்கு இச்சை,
அதுன இச்சா
அல்லது ஆசை,
அல்லங்கில் அதுன ராகம் அல்லங்கில் மோகம் என்று பரையம்.
எனக்கு வேணும், நான் எனது,
ஞான் என்றே எனக்கு வேணும் என்னுள்ள ஆகிரகம், ஆசை.
ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்டா அந்த பொண்ணு எனக்கு வேணும், ஒரு வாலிபனுக்கு ஆசை.
ஒரு சிறுப்பக்காரன் ஒரு சுந்தரியாய பெண்குட்டியை கண்டால் எனக்கு வேணும் என்னுள்ள ஆ மோகம்.
அப்போ எல்லா பாவத்துக்கும் ஒரு வேர் இருக்கு. அந்த வேரை வெட்டுவதற்கு ஒரு ஆயுதத்தோடு இயேசு வந்தார்.
எல்லா பாவத்தினும் ஒரு வேர் உண்டு. ஆ பாவத்தின் வேரினை வெட்டுவான ஒரு ஆயுதவுமாயிட்டான இயேசு கிறிஸ்து பூமியிலேக்கு வந்தது.
எத்தனை பேருக்கு இது நற்செய்தியா இருக்கு?
எத்தனை ஆளுகளுக்கு இது ஒரு சுவிசேஷம், நல்ல வார்த்தையாயிட்டு நீங்களுக்கு நல்ல சந்தேஷமாயிட்டு நீங்களுக்கு தோணுண்டு?
எனக்கு 34 வருஷமா சந்தோஷமான செய்தியாயிருக்கு.
என் ஜீவிதத்தில் கழிஞ்ச 34 வருஷமாயிட்டு சந்தோஷம் நல்கிற ஒரு சந்தேஷமானது.
அநேகம் பேர் பொருளாசையை குறித்து நாம், அதெல்லாம் எனக்கு எங்கெங்க இருக்கு, எல்லாம் அதெல்லாம் எப்பயோ மூட்டை கட்டியாச்சு.
பலரும் பரையாருண்டு, எனக்கு ஈ காணுன வஸ்துக்களோடൊക്കെ ഉള്ള മോഹം അതൊക്കെ എന്നേ അതൊന്നും ഇല്ല, അതെല്ലാം ഞാൻ പണ്ടേ കെട്ടി അതെല്ലാം എറിഞ്ഞു കളഞ്ഞു, എനിക്ക് അങ്ങനെ മോഹങ്ങളൊന്നും ഇല്ല.
വേലയെ വിട്ടിട്ടോ അല്ലത് ഇത ഇളന്നോ അത ഇളന്നോ നാണ് എനക്കെല്ലാം പൊരുളാശിയേ ഇല്ല, അതെല്ലാം എപ്പോ മൂട്ട കെട്ടി അനുപ്പിയാച്ച്.
പലരും പറയുന്നുണ്ട്, ഞാനിതാ ജോലിയൊക്കെ വിട്ടു, എനിക്ക് മറ്റു പല കാര്യങ്ങളും ഞാൻ വിട്ടു, എനിക്കിങ്ങനെ ഈ വസ്തുക്കളോടും ഇങ്ങനെയുള്ള കാര്യങ്ങളോടും ഒക്കെയുള്ള ആഗ്രഹമൊക്കെ പണ്ടേ ഞാൻ ഉപേക്ഷിച്ചതാണ്.
இப்படியே நாம நினைக்கிறோம் தெரியுமா?
நீங்கள் எந்த கொண்டான அங்கே சிந்திக்கிறது என்று ஞான் பாரையட்டே.
பொருளாசைங்கிறது ஒரு பாவமாக தான் பார்க்குறோம், அது ஒரு இச்சையாக நாம் பார்க்கறது இல்லை.
நாம் தரத்திலுள்ள வஸ்துக்களோடுள்ள மற்ற காரியங்களே மோகிக்கிற காரியத்தை அதனை ஒரு கௌரவமாக பாவமாய்ட்டு நாம் காணாறில்ல.
நான் நேர்மையாக வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன், வரி கட்டிடுறேன், நான் பண விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறேன், பொருளாசையை என்னைக்கோ மூட்டை கட்டி போட்டாச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்.
ഞാൻ ശരിയായ രീതിയിൽ ജോലി ചെയ്യുന്നു, ഞാൻ പണം ഉണ്ടാക്കുന്നു, ഞാൻ ഞങ്ങളുടെ കുടുംബകാര്യങ്ങൾ നോക്കുന്നു, എനിക്കിങ്ങനെ വസ്തുക്കളോട് ഉള്ള അമിതമായ താല്പര്യമോ മോഹമോ ഒന്നും ഇല്ല, അതൊക്കെ ഞാൻ എന്നെ ഉപേക്ഷിച്ചു എന്ന് ചിന്തിക്കുന്നവരാണ് നാം.
എന്നാ പൊരുളാസങ്കത് ഒരു വേർ അപ്പിങ്ങ ഉണർവ് നമുക്ക് ഇല്ല.
എന്നാൽ ഈ മോഹം എന്നുള്ളത് അതിനൊരു വേരുണ്ട് എന്നുള്ള കാര്യം നാം പലപ്പോഴും ഓർക്കാറില്ല.
லூக்கா 18 அதிகாரம் 18 வசனம் வார்த்தைக்கு திருப்புங்க.
லூக்கோஸ் எழுதிய சுவிசேஷம் 18 அத்தியாயம்
18 வசனம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான்.
18 வாக்கியம் ஒரு பிரமாணி அவனோடு, நல்ல குரு, நான் நித்திய ஜீவனை அவகாசமாக்கின்றதுன எந்த செய்யணும் என்று சோதிச்சு.
அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே.
அதன் இயேசு, என்னை நல்லவன் என்று பரையின்றது எந்த, தெய்வம் ஒருவன் அல்லாது நல்லவன் யாரும் இல்ல.
அப்புறம் எல்லா பிரமாணத்தையும் சொல்றார். 20 வசனத்துல, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, கொலை செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, இவ்வளவும் வெளிப்படையான நீதிகள் நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டவைகள்.
அதனை தொடர்ந்து ஆச்சிருப்பக்காரனோடு, വ്യഭിചാരം ചെയ്യരുത്, കൊല ചെയ്യരുത്, തുടർന്ന് ന്യായപ്രമാണത്തിലുള്ള കാര്യങ്ങളൊക്കെ പറയുകയാണ്.
അതർക്ക് അവൻ 21 വസനത്തിലെ, ഇവകളെയെല്ലാം ഞാൻ ചെറുവയത് മുതൽ കൈക്കൊണ്ടിരിക്കുന്നു എന്നാണ്.
അതിന് മറുപടിയായി, ഞാൻ ഈ കാര്യങ്ങളൊക്കെ ചെറുപ്പം മുതൽ ഞാൻ കാത്തുകൊണ്ടിരിക്കുന്നു എന്നാണ് അവൻ പറഞ്ഞത്.
നമ്മിലെ അനേകം പേർ അനേക പാവങ്ങളെ ജയിക്കാമൽ ഇരിക്കുന്നു. இவனை போல நாம் ஏற்கனவே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பொருளாசையெல்லாம் என்கிட்ட இல்ல, விபச்சாரம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, பகையெல்லாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்.
நம்ம பலரும் ஈ பிரமாணியை போல, ஞான ஈ காரியங்கள் எல்லாம் பிரமாணிக்கிண்டு, எனக்கு குழப்பமும் இல்லை, எனிக்கிப்போ அங்கே உள்ள மோகங்களோ அல்லது எனிக்கு இங்கே உள்ள தேஷியமோ இங்கே உள்ள காரியங்களோ ஞான் என்ன ஜெயிச்சிருக்கோ என்ன சுயதிருப்திலாயிருக்கிறது கொண்டாடு பலர்க்கும் பாபத்தை ஜெயிக்குவானாய்ட்டு கழியாத்தது.
இப்போ ஆண்டவர் வந்து இந்த மனுஷனுக்கு அவனுடைய வேரை காண்பிக்க விரும்புகிறார்.
என்னால் தெய்வம் ஈ மனுஷன் അവന്റെ ആഴത്തിലുള്ള അവന്റെ വേരിനെ തൊട്ട് കാണിക്കുവാനായിട്ട് ഇവിടെ ആഗ്രഹിക്കുകയാണ്.
ഉനക്ക് ഉണ്ടാനവികളെയെല്ലാം വിറ്റ് ദരിദ്രർക്കോട് അപ്പോൾ പരലോകത്തിൽ ഉനക്ക് ബഹിഷം ഉണ്ടായിരിക്കും சொல்றார்.
നിനക്ക് ഉള്ളതെല്ലാം നീ വിറ്റ്, നീ നിനക്കുള്ളതൊക്കെയും വിറ്റ് ദരിദ്രന്മാർക്ക് പകുത്തു കൊടുക്കുക, എന്നാൽ സ്വർഗത്തിൽ നിനക്ക് നിക്ഷേപം ഉണ്ടാകും എന്ന് അവനോട് യേശുക്രിസ്തു പറയുകയാണ്.
അവനക്ക് മുടിഞ്ഞതാത്,
എന്നാൽ അത് ചെയ്യുവാനായിട്ട് അവന് കഴിഞ്ഞു.
അവൻ ദുഃഖമുഖമായി പോയിവിട്ടാൻ.
അവിടെ നാം വായിക്കുന്നത്, അവൻ ദുഃഖത്തോടെ അവനെ വിട്ടു പോയി എന്നാണ് നാം വായിക്കുന്നത്.
അർമ്മയാന സഹോദര സഹോദരികളെ,
പ്രിയ സഹോദരന്മാരെ സഹോദരിമാരെ,
നമ്മിലെ അനേകം പേർ ഇവനെ പോലെ തന്നെ ഇങ്ങേ ഉക്കാന്തു കൊണ്ടിരിക്കുന്നു.
നമ്മിൽ അനേകരും ഈ പ്രമാണിയെ പോലെയാണ് ഇവിടെ ഇരിക്കുന്നത്.
വെളിപ്പെടയാന എന്ത പാപവും ഞാൻ ചെയ്യവില്ലേ,
ഞാൻ ബാഹ്യമായ പാപങ്ങളൊന്നും ചെയ്യുന്നില്ല.
യേശുവെ ഏറ്റുകൊണ്ട മനുഷ്യൻ,
ഞാൻ യേശു ക്രിസ്തുവിനെ എന്റെ ഹൃദയത്തിൽ സ്വീകരിച്ച ഒരു മനുഷ്യനാണ്.
പാപവും മന്നിപ്പും പരിശുദ്ധാവിയും പെട്ടിരിക്കേ,
ഞാൻ പാപക്ഷമയും പരിശുദ്ധാത്മാഭിഷേകവും ഞാൻ പ്രാപിച്ചിരിക്കുന്നു.
സഭയിലെ രംഭ മുഖ്യമായ മനുഷ്യനാകും ഉക്കാന്ത് കൊണ്ടിരിക്കുക.
ഞാൻ സഭയിൽ ഒരു പ്രധാനപ്പെട്ട ആളായിട്ടും ഞാൻ ഇരിക്കുകയാണ്.
എന്നാൽ ആണ്ടവർ നമ്മെ പാർത്ത് നമ്മുടെ പാപത്തിൻ വേരെ ചുട്ടി കാണിക്കുക.
എന്നാൽ ദൈവം നമ്മെ തൊട്ട്, നമ്മെ നമ്മുടെ അടുത്ത് വന്ന് പാപത്തിന്റെ വേരിനെ തൊട്ട് കാണിക്കുവാനായിട്ട് ദൈവം ആഗ്രഹിക്കുന്നു.
അവനാലെ എല്ലാത്തിനെയും വിട്ടിട്ട് വര മുടിയല്ലേ,
എന്തുകൊണ്ടാണ് എല്ലാറ്റിനെയും വിട്ട് യേശു ക്രിസ്തുവിനെ അനുഗമിക്കുവാൻ ഈ പ്രമാണിക്ക് കഴിയാഞ്ഞത്?
ഏൻ ആണ്ടവർ അവനെ പാർത്ത് അത് വാർത്തയെ ചൊല്ല വേണ്ടിയിരുന്നത്?
എന്തുകൊണ്ടാണ് യേശു ക്രിസ്തു അവനെ നോക്കി ഈ വാക്ക് വിട്ട് എന്നെ അനുഗമിക്കുവാൻ പറയുവാൻ ഉണ്ടായ കാര്യം എന്താണ്?
നീ പൊരുളാസക്കാരൻ എന്ന് ഉനക്ക് കാണിക്ക വിരുമ്പുകേൻ എന്ന് ചൊന്നാർ അവർ.
യേശു ക്രിസ്തു അവനോട്, നീ പണസ്നേഹിയാണ് എന്നുള്ളത് നിന്നെ കാണിക്കുവാനായിട്ട് കർത്താവ് ആഗ്രഹിച്ചു, അവനെ കാണിക്കുവാനായിട്ട് ആഗ്രഹിച്ചു, അതുകൊണ്ടാണ് അവനോട് അങ്ങനെ പറഞ്ഞത്.
നമ്മിലെ അനേകം പേർ அப்படி நம்முடைய நிர்பந்தத்தை உணர்கிறதில்லை.
நம்மில் பலரும் இப்பிரகாரம் நம்முடைய அரிஷ்ட அவஸ்தையை நாம் காணாறில்ல, நாம் மனசிலாக்கல.
சரி, இயேசுவே தன்னை பார்த்து என்னைய நல்லவன் சொல்லாதன்னு ஏன் சொன்னார்?
இயேசு கிறிஸ்து எந்த கொண்டாலும் என்னை நீ நல்லவன் என்று பரையண்டா என்று அவனோடு பரஞ்சது.
உன்னை போல நானும் மாம்சத்தில் இருக்கிறேன்ப்பா.
நின்னை போல ஞானும் இவட இலோகத்தில் ஞான் ஜடத்தில் ஆயிருக்கணும்.
நானும் பொருளாசையினால் சோதிக்கப்படுகிறேன்.
ஞானும் பண பரீட்சை எனக்கு உண்டு.
நான் ஒருவேளை ஜெயித்திருக்கலாம்.
ஞான் அதனை ஜெயிச்சிட்டுண்டு என்னது சத்தியமாயிருக்கா.
நீ இப்போ முகம் வாடி தோத்து போட்டு போய்கிட்டு இருக்க.
நீ இப்போ நின்ற முகம் ம்ளானமாக்கி நீ பராஜயப்பட்டு போகையான.
தொடர்ந்து என்ன நடக்குது அங்க பாருங்க. சீஷர்களுக்கு என்ன போதிக்கிறார்? இதைத்தான் நமக்கும் இப்ப ஆண்டவர் போதிக்க விரும்புகிறார்.
தொடர்ந்து சிஷ்யன்மார்க்கு இயேசு கிறிஸ்து சிஷ்யன்மாரோடு எந்தாண்டு பரையிறது, அது தான் இயேசு கிறிஸ்து நம்மோடும் பரையவானாய் ஆகிரகிக்கும்.
26 வசனத்துல,
26 வாக்கியம்,
அதை கேட்டவர்கள் அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள்.
இது கேட்டவர் என்னால் ரட்சிக்கப்படுவான் ஆர்க்கு கழியும் என்று பரஞ்சு. 26 வாக்கியம்.
27 வசனத்துல அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார்.
27 வாக்கியம், மனுஷரால் அசாத்தியமாயது தெய்வத்தால் சாத்தியமாகும் என்று பரஞ்சு.
ஆசை இச்சைகளை வெட்டி வீழ்த்தி நான் பாவம் செய்யாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். தேவனுடைய கோடாரியோடு வந்திருக்கிறேன். நீங்கள் என்னை பின்பற்றினால் இவனை போல் முகம் தொங்க போட்டுக் கொண்டு போகவில்லை. என்னை பின்பற்றி நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார்.
ராகமோகங்களை வெட்டி வீழ்த்தி ஜெயாளியாய் ஒரு ஜீவிதம் ஜீவிக்குவானாயிட்டு வேறினை வெட்டுவான் கழியுன கோடாலியுமாயிட்டான ஞான் வந்திருக்கிறது. நீங்க என்னை ஆ வழியிலூட பின்பற்றியால் ஈ பிரமாணியை போல நீங்க முகம் லாரமாக்கி என்னை விட்டு போகேண்ட ஆவசியமில்ல. நீங்க ஜெயாளியாய் முன்னோட்டு போகுவானும் விஜயகரமாய ஜீவிதத்திலேக்கு காலெடுத்து வைக்குவானும் நீங்க கழியும் என்னான இயேசு கிறிஸ்து പറയുന്നത്.
இப்போ அடுத்த கேள்வி,
இப்போ அடுத்த ചോദ്യം ഞാൻ ചോദിക്കട്ടെ.
ஏன் சொத்து, ஏன் பொருள், அதை விட்டுட்டு நான் ஏன் வரணும்?
என்ற சொத்து, என்ற பணம், அதனை விட்டு நான் எந்தினா இயேசு கிறிஸ்துவை அனுகமிக்கிறது?
நம்மளே அநேக பேர் அப்படிதான் சொல்றோம்.
நம்மளில் அநேகரும் அங்கேயான பரையாறுள்ளது.
அநேக விஷயங்களை குறித்து நாம் அப்படிதான் பெருமையா இருக்கிறோம்.
பல காரியங்களை குறிச்சும் அங்கேயுள்ள ஒரு சிந்தையான நமக்குள்ளது.
என்னுடைய அறிவை குறித்து எனக்கு, நான் இன்டெலிஜென்ட் மேன், நமக்கு அதை குறித்து ஒரு பெருமை இருக்கிறது.
நம்முடைய அறிவினை குறித்து ஞான் புத்தியுள்ள ஆளான என்ன, அதனை குறித்து நமக்கொரு அகங்காரம் உண்டு.
ஒரு பூனைக்கு கருப்பு குட்டியும் பிறக்குது, வெள்ளைக்குட்டியும் பிறக்குது.
ஒரு பூச்சிக்கு கருத்த குஞ்சும் உண்டாகும், வெளுத்த குஞ்சும் உண்டாகும்.
நம்முடைய தோல் கொஞ்சம் வெளுப்பா இருக்கு, ஆகையினால நான் அழகா இருக்கிறேன் நெஞ்ச நிமித்திரம்.
நம்முடைய தொலி நிறம் வெளுப்பா இருக்கிறது கொண்டு ஞான் இப்போ சுந்தரனான சுந்தரியான என்று பரஞ்சு நாம் நிகழிக்கணும்.
எத்தனையோ விஷயங்களை நாம் இழக்க தயாரா இல்லை.
எத்தையோ காரியங்களை விட்டு களையுவானாய்ட்டு மனசில்லாத்தவரானோ.
காரணம்
எந்தான? அதன் காரணம்
என் மாம்சத்தில் அதை பற்றி கொண்டிருக்கிற ஒரு வேர் இருக்கிறது என்கிற உணர்வு இல்லாமல் இருக்கிறோம்.
நம்முடைய ஜடத்தில் ஆழமாய் உள்ள ஈ பாபத்தின் காரணமாய் ஒரு வேர் உண்டு என்னது நாம் மனசிலாக்கல என்னதான் அதன் காரணம்.
உங்களுக்கு தெரியுமா, தன்னைத்தானே ஏன் வெறுக்கணும் தெரியுமா?
எந்தொண்டான ஞான் என்னை தன்னை வெறுக்கேண்டது நீங்களுக்கு அறியாமோ?
எனக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை நான் என் சொந்தம்னு பற்றிக்கொண்டே இருக்கிறேன்.
ஞான் எப்பொழுதும் எனக்கு சொந்தமல்லாத காரியங்களை என் சொந்தம் என்று சிந்திச்சு அங்கே அதனோடு ஒட்டி பிடிக்கிற சுபாவம் உள்ள ஒரு மனுஷனான ஞான்.
நான் கருப்பா பிறந்ததோ வெள்ளையா பிறந்ததோ எனக்கு சொந்தமா?
ஞான் கருப்பாயிட்டோ ஞான் வெள்ள நிறத்திலோ ஞான் உண்டாயது அது என் கழிவாணோ என் சொந்தமானோ?
எனக்கு அறிவு அதிகமா இருக்கிறதோ குறைந்தா இருக்கிறதோ அது எனக்கு சொந்தமா?
எனக்கு அறிவு, எனக்கு கூடுதல் அறிவுண்டு அறிவில்ல, இது எனக்கு புத்தி கூடுதலுண்டு குறவுண்டு, இதெல்லாம் என்ன சொந்தமானோ?
நான் உயர்ந்த ஜாதியில் பிறந்திருக்கிறதோ தாழ்ந்த ஜாதியில் பிறந்திருக்கிறதோ நான் தெரிந்து கொண்டதா?
ஞான் உயர்ந்த ஜாதியிலோ தாழ்ந்த ஜாதியிலோ எவடையான ஞான் ஜெனிச்சது அது ஞான் தெரிஞ்செடுத்த காரியமானோ?
ஏகப்பட்ட விதத்துல நாம் நம்முடைய ஆசை இச்சைகளால் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
பல தரங்களில் பல தரத்தில் நம்முடைய ராகங்களும் ஈ தரத்திலுள்ள ராக மோகங்கள் நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கையான்.
ஒரே ஒரு விஷயத்துல வித்துட்டு வா பார்ப்போம் அப்படின்னு கேட்டார்.
ஒரு ஒற்றை காரியத்தை தொட்டு இயேசு கிறிஸ்து பரஞ்சு நீ விட்டு என்னை அனுகமிக்க.
அவனால முடியல.
என்னால் அவனு அது சாதிச்சில்ல.
அவன் நினைச்சுக்கிட்டா எல்லாமே என்னுடையது, நான் எதுக்கு விட்டுட்டு வரணும் அப்படின்னு நினைச்சான்.
அவனை சம்பந்தத்தோளம் எல்லாம் என்னது என்ன சிந்தையில் அவன் ஞான் எந்தினான விட்டு வருது என்ன அவன் சிந்திச்சு.
லூக்கா 16
லூக்கோஸ் 16
பொருளாசையை குறித்து வெளிச்சம் பெறுங்கள்.
பணஸ்னேகத்தை குறித்து நீங்களுக்கு வெளிச்சம் லபிக்குவானாய்ட்டு நான் இது வாய்க்கியான்.
லூக்கா 16
லூக்கோஸ் 16
11-12
11-12 வாக்கியங்கள். நீங்கள் அநீதியுள்ள மாமூனில் விசுவஸ்தராயில்ல எங்கில் சத்தியமாயது ஆர் நீங்களே பரமேல்பிக்கும்? அந்நியமாயதில் விசுவஸ்தராயில்ல எங்கில் நீங்களுக்கு சொந்தமாயது ஆர் தரும்?
If you have not been faithful in the use of that which is another's, which is another's, எப்படி எழுது?
அந்நியமாயதில், இவிடே 12 வாக்கியத்தில் மலையாளத்தில் அந்நியமாயதில்.
யாருடையது?
ஆருடையதான?
உங்களுடைய சொத்து யாருடையது?
நீங்களுக்குள்ள நீங்கள சொத்து,
நீங்கள் பெற்றிருக்கிற அறிவு யாருடையது?
நீங்களுக்கு நீங்களுக்கு உண்டு என்று நீங்கள் சிந்திக்கிற இந்த அறிவு அது ஆருடையதான்?
நீங்கள் பெற்றிருக்கிற ஃபேர் ஸ்கின் யாருடையது?
நீங்களுக்கு லபிச்ச இந்த வெளுத்த தொலி நிறம் அது ஆருடையதான்?
நீங்கள் பெற்றிருக்கிற வரம் யாருடையது?
நீங்களுக்கு லபிச்சிருக்கிற வரம் அது ஆருடையதான்? அது அந்நியமாயதான். அது மற்றொராளுடையதான். அது அந்நியமாயதான்.
அதை பிடிச்சு பற்றி கொண்டிருக்கிறோம்.
அந்நியமாய காரியங்களே நம்ம இல்லாத மற்றொராளுக்கு அவகாசப்பட்ட காரியத்தை நாம் பற்றி பிடிச்சு கொண்டிருக்கோம்.
இயேசு நம்மிடத்தில் ஒரே ஒரு குறையை கண்டு சொல்லுவார்.
இயேசு கிறிஸ்து நம்மிலும் ஒரு குறவினை, ஒற்ற குறவினை கண்டு நம்மோடு பரையும்.
ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டிருந்தால் கூட, ஒரு ஆசை இச்சை நான் வெட்டி வீழ்த்தாமல் இருந்தா கூட அவர் பாயிண்ட் அவுட் பண்ணுவார்.
நம்முடைய ஜீவிதத்தில் நாம் இன்னும் முருகை பிடிச்சு கொண்டிருக்கிற ஏதெங்கிலும் தரத்திலுள்ள இப்பிரகாரமுள்ள ஏதெங்கிலும் மோகமோ நம்முடைய சொந்த தாற்பயமாய் கொள்ளட்டே. இயேசு கிறிஸ்து தன்னை விரலினை நீட்டி நம்மை வெக்திபரமாய் தொட்டு ஸ்பர்சிச்சு நம்மோடு பரையும்.
வேறொருவருடையது,
இது நின்றது அல்ல. மகனே மகளே, இது மற்றொராளுடையதான்.
உன்னை உண்டாக்கினவருடையது,
அது நின்னை சிருஷ்டிச்ச நின்ற தெய்வத்தினேதான்.
நான் என்னுடைய பலஹீனத்தை உணர்ந்திருக்கிறேன்.
ஞான் என் பலஹீனத்தை ஞான் மனசிலாக்கியவனான ஞான் உணர்ந்து.
இயேசு சொல்லுகிறாருங்க,
இயேசு கிறிஸ்து இவிட பரையுந்து,
எப்பா என்னை நல்லவன்னு சொல்லாதப்பா.
நீ என்னை நல்லவன் என்று நீ என்னை விளிக்காதே.
உன்னை போலதான் எனக்கும் ஆசை இச்சைகள் உள்ள மாம்சத்தில் நான் இருக்கிறேன்.
ஞானும் மோகங்களும் ஆகிரகங்களும் உள்ள ஒரு ஜடத்திலான ஞான் ஈ பூமியில் ஆயிருக்கிறது.
என்னை நானே சதா உயர்த்தக்கூடிய பெருமையுள்ள மாம்சத்தில் தான் நான் இருக்கிறேன்.
ஞான் இவிட ஆயிருக்கிறது என்னை தன்னை உயர்த்துவான் சாத்தியதையுள்ள ஒரு ஜடத்தில் தன்னையான ஞான் இவிட பூமியில் ஆயிருக்கிறது.
நான் எனதுன்னு எனக்கானதை தேடுகிற சுயநலம் உள்ள சுய சித்தம் உள்ள மாம்சத்தில் தான் நான் இருக்கிறேன்.
என்றேது ஞான் என்றேது என்று சிந்திக்குவான் சிந்திக்கின்ற தரத்திலுள்ள ஒரு ஜடத்திலான ஞானும் பூமியில் ஆயிருக்கிறது.
ஒரு நாளிலே எத்தனையோ முறை எத்தனையோ விதத்திலே சோதிக்கப்படுகிறேன்.
ஒரு திவசம் பல தரத்தில் ஞானும் பரீட்சிக்கப்படுது.
ஆனால் நான் போகிற பாதை எனக்கு சந்தோஷமா இருக்கு.
என்னால் பாவம் செய்யாதே ஞான் முன்போட்டு போகுந்த ஆ பாதா அது எனக்கு சந்தோஷம் நல்கிற குருசின் மார்க்கமாக.
பிதாவே எல்லாம் உம்முடையது என்று அர்ப்பணித்திருக்கிறேன்.
ஞானில் ஆ வழியில் பிதாவே என்றேதல்ல எல்லாம் அங்கேயுடையதான் என்று அர்ப்பணம் செய்துள்ள ஒரு யாத்திரையானது.
ஏன் நாம் அப்படி இருக்க முடியாது?
எந்தகொண்டு நமக்கு அங்கே ஆய்கூட?
நாம நம்மை நல்லவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம்.
நாம் நம்மை நோக்கி ஞான் நல்லவனான ஞான் நல்லவளான என்று சிந்திச்சு கொண்டிருக்கையான்.
நான் பொருளாசை இல்லாதவன்,
எனக்கு பணஸ்னேகம் ஒன்றும் இல்லை.
நான் விபச்சாரக்காரன் இல்லைங்க, ஒரே பொண்டாட்டியோட 34 வாழ்ந்துகிட்டு இருக்க யோக்கியன்.
ஞான் விபச்சாரம் செய்யுனவன் அல்ல. ஞான் 34 ஞான் ஒரு பாரியோடு கூட தாமசிக்கிற யோகியனாய மனுஷனான்.
நான் யாரை கொலை செஞ்சிட்டேன்?
ஞான் ஆரையான கொலைபாதகம் செய்துட்டுள்ளது? ஞான் ஆரையான கொலை செய்துட்டுள்ளது?
சபையில உட்கார்ந்து இருக்கிற ஒரு சகோதரனோடு முகம் கொடுத்து பேச முடியல.
சபையில் உள்ள ஒரு சகோதரனோடு நேரே நோக்கி அதேத்தின் முகத்து நோக்கி சம்சாரிக்கான் கழியுனில்ல.
ஒரு சகோதரி இன்னொரு சகோதரியை பார்த்து முகம் கொடுத்து பேச முடியல.
ஒரு சகோதரிக்கு மற்றொரு சகோதரியை நோக்கி அவளுடைய முகத்து நோக்கி அவளோடு சம்சாரிக்குவன் கழியுனில்ல.
அவங்க அப்படி வர்றாங்கன்னு தெரிஞ்சா இப்படி விலகிட்டு போறோம்.
அப்புறத்து வந்து சகோதரி வரும்போ ஞான் முகம் திருச்சு இப்புறத்து கூட ரட்சப்படுத்த சகோதரியான்.
சகோதரர்கள் கை கொடுக்க போனா
சகோதரன் கை கொடுக்குவானாய்ட்டு ஏதெங்கிலும் தரத்தில் பிடிபட்டால் தீர்க்கசுவாசம் வலிச்சு சகோதரன் கை கொடுக்கும்.
உள்ளான அன்பு இல்ல,
ஹிருதயத்தில் இருந்து ஸ்நேகம் இல்ல,
ஏதோ ஒரு இடைவெளி உண்டாயிருச்சு.
எங்கனையோ இடையில் ஒரு மதில் உண்டாயிருக்கான்.
ஆனா நான் யார பகச்சேன்? நான் யாரையும் கொலை செய்யலையே.
എന്നാൽ വളരെ യോഗ്യന്മാരായി ഞാൻ ആരെയും കൊല ചെയ്തിട്ടില്ലല്ലോ, ഞാൻ ആരെയും പകച്ചിട്ടില്ലോ എന്ന് പറയുന്ന മാന്യന്മാർ.
സഹോദരനെ
സഹോദരിയെ, യേശു ക്രിസ്തുവിലുള്ള താഴ്മ നിങ്ങൾക്കുണ്ടോ?
നല്ലവൻ നാൻ ഇല്ലേ?
യേശു ക്രിസ്തു പറഞ്ഞു, ഞാൻ നല്ലവനല്ല.
ദേവൻ ഒരുവരെ നല്ലവർ ചോദിക്കപ്പെടാത്തവർ.
ദേവൻ മാത്രമാണ് നല്ലവൻ, പരീക്ഷിക്കപ്പെടാത്തവൻ അവൻ മാത്രമാണ്.
ഉന്നെ പോലെ ചോദിക്കപ്പെടക്കൂടിയ മാംസത്തിലേ ഇരിക്കേൻ.
ഞാൻ നിന്നെ പോലെ പരീക്ഷിക്കപ്പെടുവാൻ സാധ്യതയുള്ള ഒരു ജഡത്തിലാണ് ഞാൻ ഇവിടെ ആയിരിക്കുന്നത്.
മനുഷ്യനാൽ കൂടാത്തത് ദേവനാൽ കൂടും.
എന്നാൽ മനുഷ്യനാൽ സാധ്യമാകാത്തത് ദൈവത്താൽ സാധിക്കും.
എന്നാൽ കൂടാത്തത് എൻ പിതാവിനാൽ കൂടും.
എനിക്ക് കഴിയാത്തത് എന്റെ പിതാവ് എന്റെ ജീവിതത്തിൽ അത് ചെയ്യും, നിവർത്തിക്കും.
എന്നെ പിൻപറ്റി വാ എന്ന് ചൊല്ലുകിറാർ.
യേശു ക്രിസ്തു പറയുകയാണ്, എന്നെ അനുഗമിച്ച് നീ എന്റെ പുറകെ വരിക.
അന്ത ഐശ്വര്യവാനെ പോലെ നാം മുഖമടിഞ്ഞ് വര മുടിയാന്നിട്ട് താൻ പോറോം.
നാം ആ ധനവാനെ പോലെ നമ്മുടെ മുഖം മ്ലാനമാക്കി യേശു ക്രിസ്തുവിനെ പിൻപറ്റാതെ യേശു ക്രിസ്തുവിൽ നിന്നും തിരികെ മാറിപ്പോവുകയാണ്.
യെശയ്യാവിൻ പുസ്തകം 50-ാം അധികാരം.
യെശയ്യ 50-ാം അധ്യായം.
യേശു പോന പാത എങ്ക എഴുതിയിരിക്കുന്നത്? ഇത് എനിക്ക് സമീപത്തിലെ ചില വാരങ്ങളെ ധ്യാനിച്ച് സവാലായിരുന്ന വാർത്ത.
യേശു ക്രിസ്തു പോയ ക്രൂശിന്റെ മാർഗത്തെക്കുറിച്ച് അവിടെയും പരാമർശിക്കുന്നു. കഴിഞ്ഞ നാളുകളിൽ ചില നാളുകളിൽ ധ്യാനിച്ച് എന്നെ വെല്ലുവിളിച്ച, എനിക്ക് വെല്ലുവിളി നൽകിയ ഒരു വാക്യമാണത്.
യെശയ്യാവിന്റെ
പുസ്തകം 50-ാം അധ്യായം 4-ാം വാക്യം. തളർന്നിരിക്കുന്നവനെ വാക്കുകൊണ്ട് താങ്ങുവാൻ അറിയേണ്ടതിന് യഹോവയായ കർത്താവ് എനിക്ക് ശിഷ്യന്മാരുടെ നാവ് തന്നിരിക്കുന്നു. അവൻ രാവിലെ തോറും ഉണർത്തുന്നു, ശിഷ്യന്മാരെ പോലെ കേൾക്കേണ്ടതിന് അവൻ എന്റെ ചെവി ഉണർത്തുന്നു.
കറ്റുകൊള്ളുകിറവുകളെ പോലെ
ശിഷ്യന്മാരെ പോലെ അവൻ ശിഷ്യന്മാരെ പോലെ കേൾക്കേണ്ടതിന്
യേശു പോന പാതയെ കുറിച്ച് വെളിച്ചം ഇരിക്കുന്നതാ?
യേശു ക്രിസ്തു പോയ ആ മാർഗത്തെ കുറിച്ചുള്ള വെളിച്ചം നിങ്ങൾക്കുണ്ടോ?
അവർ മാംസത്തിൽ ഇരുന്നപ്പോൾ ബലത്ത സത്തത്തോടും കണ്ണീരോടും വേണ്ടുതൽ ചെയ്യ വേണ്ടിയിരുന്നത്.
ജഡത്തിലായിരുന്ന സമയത്ത് യേശു ക്രിസ്തുവിന് ഉറച്ച നിലവിളിയോടും കണ്ണുനീരോടും അപേക്ഷയും അവയാചനയും കഴിക്കേണ്ടിയിരുന്നു.
തന്നെ താഴ്ത്തുവതർക്ക് അവർ പിതാവിനിടത്തിൽ അടിക്കടി ഓട വേണ്ടിയിരുന്നത്.
തന്നെ തന്നെ താഴ്ത്തുവാനായി വീണ്ടും വീണ്ടും പിതാവിന്റെ അടുക്കലേക്ക് ഓടിച്ചെല്ലേണ്ട ആവശ്യം യേശു ക്രിസ്തുവിനുണ്ടായിരുന്നു.
5000 പേരെ പോഷിത്തു വിട്ടാർ. ഉടനെ അവരെ, ഇവർ താണ്ടാ നമുക്ക് ഏത്ത ആള്, വയറ്റുക്ക് പസി ഇല്ലാമ സാപ്പിട്ടുകിട്ടേ ഇരിക്കലാം, വാങ്ങടാ ഇവനെ രാജാവാക്കുമെന്ന് കൂട്ടാങ്.
5000 പേരെ പോഷിപ്പിച്ച ഉടനെ, ഇത് തന്നെ നല്ല ആള്, നമുക്ക് വയറ്റിന് വിശപ്പില്ലാതെ നമുക്ക് ഭക്ഷണം തരുവാൻ കഴിയുള്ള നല്ല ഒരാള്, വാടാ നമുക്ക് ഇദ്ദേഹത്തെ പിടിച്ച് രാജാവാക്കാം എന്ന് പറഞ്ഞവരാണ് അവർ.
അടുത്ത വസനത്തിൽ എഴുതിയിരിക്കുന്നത് അവർ തനിയെ പോയി ജപം പണിനാർ എന്ന് എഴുതിയിരിക്കുന്നത്.
അങ്ങനെ പറഞ്ഞ് രാജാവായ യേശു ക്രിസ്തുവിനെ അവര് വിളിക്കുവാൻ ശ്രമിച്ച സമയത്ത് അടുത്ത വാക്യത്തിൽ നാം എഴുതിയിരിക്കുന്നു,
അവരുടെ ബലഹീനത്തെ ഉണർന്നീർകളാ?
അവന്റെ ബലഹീനത്തെ അവൻ ഉണർന്ന് അവൻ തനിയെ പോയി പ്രാർത്ഥിക്കുവാനായിട്ട് പോയി.
അവർ ഭയന്നിരുന്നാർ.
യേശു ക്രിസ്തുവിന് ഭയമുണ്ടായിരുന്നു.
നാൻ നല്ലവൻ ഇല്ല എന്ന് ഉറുതിയായി നമ്പിനാർ.
ഞാൻ നല്ലവനല്ല എന്ന് അവന്റെ ഹൃദയത്തിൽ അപ്രകാരമുള്ള ഒരു ഉറപ്പുണ്ടായിരുന്നു.
നാം എല്ലാരും നല്ലവരായി ഉക്കാർന്നു കൊണ്ടിരിക്കുന്നു. ആകയാൽ സിലുവൈ പാതയെ കുറിച്ച് വെളിച്ചമേ ഇല്ല.
നാം നല്ലവരായി, നമ്മുടെ കണ്ണിൽ നമ്മെ കുറിച്ച് ഞാൻ നല്ലവനാണ് എന്നുള്ള ചിന്തയോടെ ഇരിക്കുന്നത് കൊണ്ടാണ് ക്രൂശിന്റെ മാർഗത്തെ കുറിച്ചുള്ള വെളിച്ചം നമുക്കില്ലാത്തത്.
ഞാൻ പിതാവിനിടത്തിൽ കറ്റിക്കൊള്ളുകിറേൻ സൊല്ലാർ.
ഞാൻ പിതാവിൽ നിന്ന് പഠിക്കുന്നു എന്ന് അവൻ പറയുന്നു.
അടുത്ത വസനത്തിൽ പാരുങ്ങ,
അടുത്ത വാക്യത്തിൽ ശ്രദ്ധിക്കുക. യഹോവയായ കർത്താവ് എന്റെ ചെവി തുറന്നു, ഞാനോ മറുത്തു നിന്നില്ല, പിന്തിരിഞ്ഞതുമില്ല.
കർത്തരാകി ആണ്ടവർ എൻ ചെവിയെ തുറന്നാർ.
യഹോവയായ കർത്താവ് എന്റെ ചെവിയെ തുറന്നു.
ശരി, ഇത് ഒരു നാളാ രണ്ടു നാളാ പഠിച്ചു മുടിച്ചിട്ടാറാ?
ഇത് ഒരു നാളിൽ ചെവി തുറന്നു, കേട്ടു, പഠിച്ചു തീർന്നു, അഭ്യസനം കഴിഞ്ഞു.
4-ാം വസനത്തിൽ എന്നെ എഴുതിയിരിക്കു.
4-ാം വാക്യത്തിൽ എന്താണ് എഴുതിയിരിക്കുന്നത്?
കാലൈതോറും,
അവിടെ പറയുന്നത് രാവിലെ തോറും ഉണർത്തുന്നു, രാവിലെ തോറും ഓരോ പ്രഭാതത്തിലും.
എവറി ഡേ മോർണിംഗ്,
എല്ലാ പ്രഭാതത്തിലും.
സഹോദരനെ സഹോദരിയെ, വെറ്റി വാഴ്ക്കെ നമുക്ക് ഏൻ ദൂരമാർക്ക് തരുമാ?
സഹോദരനെ പ്രിയ സഹോദര സഹോദരി, എന്തുകൊണ്ടാണ് വിജയകരമായ ജീവിതം നിങ്ങൾ നിന്ന് ദൂരെ ആയിരിക്കുന്നത് നിങ്ങൾക്കറിയാമോ?
സിലുവൈ പാത നമുക്ക് ഏൻ കഷ്ടമാർക്ക് തരുമാ?
ക്രൂശിന്റെ മാർഗം നിങ്ങൾക്ക് പ്രയാസമായിരിക്കുന്നത് എന്തുകൊണ്ടാണ് നിങ്ങൾക്കറിയാമോ?
യേശുവെ പോൽ നാം അനുദിനമും കറ്റുകൊള്ളുകിറവുകളല്ല.
യേശു ക്രിസ്തുവിനെ പോലെ ഓരോ ദിവസവും അനുദിനവും യേശു ക്രിസ്തുവിനെ പോലെ ദൈവത്തിൽ നിന്ന് പഠിക്കുവാനുള്ള എളിമ നമുക്കില്ല.
നേറ്റ് താഴ്മയായിരുന്നിരിക്കലാം നാൻ.
ഇന്നലെ ഒരുപക്ഷെ ഞാൻ താഴ്മയുള്ളവനായിരുന്നിരിക്കാം.
എന്നാൽ ഇന്നേക്ക് ഞാൻ പെരുമയായിര മുടിയും.
എന്നാൽ ഇന്ന് ഞാൻ നിഗളിയായി മാറുവാൻ കഴിയും.
நேற்று என் மேல் இருந்த அபிஷேகம் இன்றைக்கு என்னை விட்டு போக முடியும்.
இன்னலே என் மேல் உண்டாயிருந்த அபிஷேகம் இன்ன என்னை விட்டு நீங்குவான் கழியும்.
கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே நான் பார்த்திருக்கிறேன், அநேக மூப்பர்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள்.
இப்படி ஞான் கிறிஸ்திய ஃபெலோஷிப்பில் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சபையில் ஞான் கண்டிட்டு இவட அநேக மூப்பன்மார் இப்படி இருக்கின்றது.
தேவன் உங்கள் மேல் வைத்திருந்த அபிஷேகம் இன்றைக்கு இருக்கிறதா?
தெய்வம் நீங்கள்ட மேல் அயச்சிருந்த ஆ அபிஷேகம் இன்னும் நீங்கள்ட மேல் உண்டோ?
நீங்க இருக்குன்னு சாதிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் உங்களை பார்க்கிற மூத்த சகோதரர் ஒருவர் உங்களிடத்திலே அபிஷேகம் இல்லை என்று சொல்லிவிட்டார்.
நீங்கள் ஒருபட்சே நீங்கள் அபிஷேகம் உள்ளவனாக என்று சிந்திச்சிருக்கிறவனாயிருக்காம். என்னால் நீங்களே காணுன்ன நீங்கள் சில மூத்த சகோதரன்மார்க்கு நீங்கள்ட மேல் அபிஷேகம் இல்ல என்று அவர்க்கு எழுப்பத்தில் மனசிலாக்குவான் கழி.
காரணம் என்ன?
எந்தான அதின் காரணம்?
இயேசுவை போல் நீங்கள் சிலுவை பாதையில் இல்லை.
இயேசு கிறிஸ்துவினை போல குரூசின் மார்க்கத்தில் அல்ல நீங்கள் போகுது என்னதான அதின் காரணம்?
இயேசு காலை தோறும் கற்றுக்கொண்டார், நீங்கள் ஏற்கனவே கற்று முடித்து விட்டீர்கள்.
இயேசு கிறிஸ்து ஓரோ பிரபாதத்திலும் தெய்வத்திலிருந்து படிக்கிறவனாயிருந்து நீங்கள் படிச்சு கழிஞ்சவனான், நீங்க அபியாசனம் பூர்த்தியாக்கியவனான். நீங்களுக்கு ஒன்றும் கேட்க ஆவசியம் இல்லை.
ஏசாயா 54 இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு.
அப்படி 50 அத்தியாயம் 4 வாக்கியத்தில் வாய்க்கின்ற தளர்ந்திருக்கின்றவனே வாக்கு கொண்டு தாங்குவான்.
இயேசுவின் இடத்திலே எப்பொழுதுமே ஒரு மனுஷனை பார்த்தா அவனுடைய தொய்வுல அவனுடைய பழுவுல அவனை தேற்றுவதற்கு எப்பயுமே ஒரு என்கரேஜிங் வேர்டு இருந்துகிட்டே இருந்துச்சு.
ஒரு மனுஷனை காணும்போ அவன் பிரயாசத்தின் மத்தியத்தில் அவன் துக்கத்தின் மத்தியத்தில் அவனை தாங்குவானாய்ட்டு அவனை உற்சாகிப்பிக்குவானாய்ட்டு இயேசுவின்டே கையில் ஒரு தக்க வாக்குண்டாயிருந்து.
தன்னை 3 முறை மறுதளித்து விட்டு பொங்கி பொங்கி அழுது கொண்டிருக்கிற பேதுருவை ஒரே ஒரு பார்வையினாலே பார்த்து அவரை தேற்ற முடிந்தது.
தன்னை 3 பிராவசியம் மறுதளிச்சு மாறி நின்று ஏங்கலடிச்சு கரைஞ்சு கொண்டிருந்த பத்ரோசினை தன்னை ஒரு நோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவனை ஆசுவாசிப்பிச்சு.
இயேசு காலைதோறும் பிதாவினிடத்தில் கற்றுக்கொண்டார்.
ஒரு பிரபாதத்திலும் பிதாவில் நின்று படிக்கின்றவனாயிருந்து இயேசு கிறிஸ்து.
என்னால் ஒன்றும் செய்ய இயலாது, நான் காண்கிறதுவோ அதையே செய்வேன் சொன்னார்.
எனக்கு ஒன்றும் செய்வான் கழியில்ல, சுயமாய்ட்டு ஒன்றும் செய்வான் கழியில்ல, ஞான் பிதாவினே நின்று காணுன்னது மாத்திரம் செய்யும் என்று இயேசு கிறிஸ்து பറഞ്ഞു.
யோவான் 5 அதிகாரம்
யோகனன் சுவிசேஷம் 5 அத்தியாயம்
வார்த்தைக்கு திருப்புங்க.
ஆ பாகத்தைக்கு நமக்கு திரிக்கலாம்.
19 வசனம்
5 அத்தியாயம் 19 வாக்கியம். ஆகையால் இயேசு அவரோடு உத்தரம் பറഞ്ഞു, ஆமீன் ஆமீன் ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, പിതാവ് ചെയ്ത് കാണുന്നതല്ലാതെ പുത്രന് സ്വതവേ ഒന്നും ചെയ്യുവാൻ കഴിയുകയില്ല. അവൻ ചെയ്യുന്നതെല്ലാം പുത്രനും അവണ്ണം തന്നെ ചെയ്യുന്നു.
கற்றுக்கொள்ளுகிறவனுடைய வார்த்தைகள்
இது படிக்குவான் மனசுள்ள படிச்சு கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு வியக்தியோட வாக்குகளான.
ஆனா நம்மிலே அநேகம் பேர் சீனியர் பிரதர்ஸ் உட்கார்ந்து இருக்கிறோம்.
என்னால் இவட அநேகம் சீனியர் முதிர்ந்த சகோதரன்மாரான இவட இருக்கின்றது.
We are so sure of many things in our life.
நமக்கு நம்முடைய ஜீவிதத்தில் பல காரியங்களே குறிச்சும் நமக்கு வளரே உறப்பான. எனக்கு அறியாம்,
எனக்கு வார்த்தை தெரியும்,
எனக்கு தெய்வ வசனம் அறியாம்,
எனக்கு அனுபவம் இருக்கிறது,
எனக்கு அனுபவ பரிச்சயம் உண்டு.
ஆகையினால் நான் எழும்பி பிரசங்கிப்பேன்.
அதுகொண்டு ஞான் எழுந்தேற்று பிரசங்கிக்கும்.
இழைப்படைந்தவனுக்கு வார்த்தை கிடைத்ததா?
என்னால் அங்கே பிரசங்கிக்கும்போ அவிடே தளர்ந்திருந்த வியக்திக்கு வாக்குகள் லபிச்சுவோ?
சாட்டையடிதான் கிடைத்தது.
அவடே அவனு வெறும் சாட்டவார் மாத்திரமான லபிச்சது.
நான் உணர்த்தப்பட்டதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஞான் என் ஹிருதயத்தில் தெய்வம் என்னை போதிப்படுத்திய காரியங்களான ஞான் நீங்களோடு பங்கு வைக்கின்றது.
சில சமயங்களில் வைராக்கியமா சபையை நான் போதித்திருப்பேன்.
சில சமயங்களில் வளரே உற்சாகத்தோட எரிவோட ஞான் சபையில் தெய்வோஜனம் சம்சாரிச்சிட்டு.
வீட்டுக்கு போன உடனே தேவன் நீ சபையை சீர்பொருந்த பண்றேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு வந்து உக்காந்துருக்கியே, நான் இப்படி பேசியிருப்பனா?
ஞான் பவனத்தில் வந்த உடனே தெய்வம் என்னோடு சோதிக்கும், மகனே ஞான் சபையை சரியாக்கான் போகுது, சபையை நல்ல வழியிலேக்கு நடத்துவானாய்ட்டு ஞான் ஆவசியமான வசனங்களான என்று பரஞ்சு நீ அவரோடு சம்சாரிச்செங்கிலும் நீ அவரே சரிக்கும் வழக்கு வரையல்லாயிருந்து.
யோவான் 5:30 வாசிங்க.
யோகன்னன் 5 அத்தியாயத்தின் 30 வாக்கியம் வாய்க்கிய.
நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன்.
எனக்கு சொதே ஒன்றும் செய்வான் கழியுனதல்ல, ஞான் கேட்கிறது போல நியாயம் விதிக்கணும்.
பெற்றோர்கள் அநேகம் பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க.
இவட மாதாபிதாக்கள் பலரும் இருக்கின்றது.
பிள்ளைகளை வளர்க்கிறதிலே போராடி கொண்டிருக்கிறோம்.
குஞ்சுங்களை வளர்த்துன காரியத்தில் நாம் வளரே நமக்கு போராட்டங்கள் உண்டு.
பிள்ளைகளை குறித்து நீங்கள் எத்தனையோ விதத்தில் கேள்விப்படுவீர்கள்.
நீங்கள் குஞ்சுங்களை குறித்து பல தரத்திலுள்ள சோதனைகள் நீங்களோட மனசில் உண்டு.
ஸ்கூலுக்கு போனா என்ன சொல்லுவாங்க?
அவர் ஸ்கூலில் போகும்போ அவரை குறித்து
சபையில சண்டே கிளாஸ் டீச்சர் ஒன்ன சொல்லுவார்.
ஸ்கூலில் இருந்து டீச்சர் குஞ்சுங்களை குறித்து சில காரியங்கள் பராதிப்படுது.
நண்பர்கள் வந்து சிலவற்றை சொல்லுவாங்க.
சண்டே ஸ்கூலில் உள்ள படிப்பிக்கிற சகோதரன்மார் அல்ல சகோதரிமார் நீங்கள் குஞ்சுங்களை குறித்து சில பராதிகள் பரையுது. மற்றவர் எந்தெங்கிலும் பரையும் அவருடைய சுகத்துக்கள் பரையுது.
இயேசுவை போல் உடைந்தவர்களா இருக்கிறீர்களா?
இங்கேயுள்ள சாஹரியங்களில் இயேசு கிறிஸ்துவனை போல ஒரு நொறுங்கிய ஹிருதயத்தின் உடமகளானோ நீங்கள்?
கண் கண்டபடி காது கட்டபடி உடனே நீங்க நியாயம் தீர்த்துறீங்க. உங்க பிள்ளைய சபையில இருக்கிறவங்கள யாரையோ டக் டக்குன்னு உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லி உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிடுறீங்க.
நீங்கள் நீங்கள் கேட்டிலையோ நீங்களை சம்பந்தத்தோளம் நீங்கள் உடனே தன்னே காரியங்களுக்கு நீங்கள் மறுபடி பரையுது. உடனே தன்னே நீங்கள் காரியங்களை குறித்து நீங்கள் வெளியேறுத்தவரான நீங்களுடைய அபிப்பிராயம் பரையுதவரான.
ஒரு மனுஷன் தொடர்ச்சியாய் ஒரு விதத்திலே இருந்திருக்கலாம்.
ஒரு மனுஷன் தொடர்மானமாய் அநேக வருஷங்களாய் ஒரு ரீதியில் ஒரு பிரத்யேக ரீதியில் பெருமாறுந்த ஒராளாயிருக்காம்
நேற்று வரைக்கும்.
என்னால் இன்னல வரை.
ஆனா இன்றைக்கு அவன் மனம் திரும்பி இருந்தால்.
என்னால் இன்ன அவன் மனசாந்திரப்பட்டுண்டெங்கில்.
இப்ப நான் இன்றைக்கு நான் அவனை இருக்கிறபடியே நியாயம் தீர்க்கிற அபாயத்துக்கு எப்ப உள்ளாவன்?
என்னால் இன்ன ஞான் அவனே அவன் கழிஞ்ச நாளுகளை குறித்து சிந்திச்சு மனசாந்திரப்பட்ட அவனே ஞான் கழிஞ்ச நாளுகளிலே ஆ விலையிருத்தலில் அவனை நியாயம் விதிக்குவானுள்ள சாத்தியதையுண்டு.
இன்னைக்கு தேவன் என்ன சொல்லுகிறாருங்கிற கேட்கிற காது எனக்கு இல்லாத போது
இன்னும் தெய்வம் எந்தான் பரையுனது என்று கேட்குவானுள்ள ஆ செவி எனக்கு நஷ்டப்பட்டு எங்கில் அங்கே சம்பவிக்கும்.
இயேசுவை போல் நாம் உடைந்தவர்களா இல்லை.
இயேசு கிறிஸ்துவனை போல நொறுங்கிய ஹிருதயத்தின் உடமைகள் அல்ல நாம்.
எபேசியருக்கு எழுதின நிருபம்
எபேசிய லேகனம்.
நம்முடைய கான்ஃபரன்ஸ் தீம் என்னங்க?
நம்முடைய கான்ஃபரன்ஸின் எந்தான ஒரு தீம் ஆயிட்டுள்ளது?
நான் என் சபையை கட்டுவேன்.
நான் என்ற சபையை பணியும்.
சபைனா என்னங்க?
சபா என்றால் எந்தான
இந்த கட்டடமா?
சபை என்று பரையின்றது ஈ காணுன ஈ கட்டிடமானோ?
சபைங்கிறது தேவனுடைய வீடு.
சபா என்னுள்ளது தெய்வத்தின் பவனமாக.
வீடுனா என்னங்க?
வீடு என்னால் எந்தான
இந்த முன்றோவில் உட்காந்துருக்கிற மூணு வயசு பிள்ளை சொல்லுவோம்.
இவட முன்னில் இருக்கிற மூணு வயசுள்ள குஞ்சு பறையும்.
வீடுனா வசிக்கிற இடம்.
வீடு என்னால் நாம் தாமசிக்கிற ஸ்தலமான.
தேவனுடைய சபை என்பது தேவன் வசிக்கிற இடம். The dwelling place of God.
தெய்வத்தின் சபை என்றால் தெய்வம் வசிக்கிற இடம், தெய்வத்தின் ஆலயம், தெய்வம் நிவசிக்கிற இடம்.
முதல்ல தேவன் எங்க வாசம் பண்ணினார் தெரியுமா?
தெய்வம் ஆதியில் எவிடையான வசிச்சது நீங்களுக்கு அறியாமோ?
இப்பதான் மூப்பர்கள் கூட்டத்தில் பேசணும். மூளைக்கல்லாகிய கிறிஸ்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்கிற அஸ்திவாரம் சொல்லி
நீங்கள் இப்போ மூத்த சோதன்மாருடைய மீட்டிங்கில் எல்டர்ஸ் மீட்டிங்கில் இங்கே சம்சாரிக்கையாயிருந்து யேசு கிறிஸ்து மூலக்கல்லாய் அப்போஸ்தலன்மாரும் பிரவாசகன்மாரும் அடிஸ்தானம் இட்டிருக்கிற சபையை குறித்து
பதில சொல்லிட்டேன். இப்போ கேள்வி கேட்குறேன். முதல்ல தேவன் எங்க வாசம் பண்ணினார்?
ஞான் தான் உத்தரம் பண்ணு. என்னாலும் மீண்டும் சோதிக்கையான ஆத்தியம் ஆரம்பத்தில் தெய்வம் எவடையான வசிச்சது?
இயேசுக்கு இன்னொரு பேர் என்னங்க?
இயேசு கிறிஸ்துவின் மற்றொரு பேர் எந்தா?
இம்மானுவேல்.
இம்மானுவேல்.
இம்மானுவேல் என்னங்க அர்த்தம்?
இம்மானுவேல் என்றால் எந்தான அர்த்தம்?
God with us.
தெய்வம் நம்மோடு கூட.
அருமையான சகோதரனே, சகோதரியே,
பிரியா சகோதரனே, பிரியா சகோதரா, சகோதரி,
நம்முடைய தகப்பன் முதல் மனுஷன் ஆதாம் பாவம் செய்த பொழுது தேவன் அங்கே வாசம் பண்ணினவர் கோவிச்சுக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு போயிட்டார்.
நம்முடைய ஆதிய பிதாவாய ஆதாம் அவன் பாவம் செய்தப்போ தெய்வம் முகம் திரிச்சு அவிட இருந்து மாறுகையான உண்டாயது.
முதல் முறையாய் ஒரு மனுஷனிடத்திலே தேவன் இவரில் பிரியமாயிருக்கிறேன், இங்கே தங்கி இருப்பேன், இவரோடு என்றென்றைக்கும் இருப்பேன் என்று வாசம் பண்ணினார். அது யார்?
ஆதியமாய் இவனில் ஞான் பிரியமாயிருக்கிறோம், ഞാൻ ഇവനോട് കൂടെ ഉണ്ട്, ഇവന്റെ മേൽ ഞാൻ വസിക്കുന്നു എന്ന് പറഞ്ഞ യേശു ക്രിസ്തു ആദ്യമായിട്ട് പറഞ്ഞത് ആരെ കുറിച്ചാണ്? ഇവനിൽ ഞാൻ പ്രിയമായിരിക്കുന്നു എന്ന് പറഞ്ഞത് ആരെ കുറിച്ചാണ്? യേശു ക്രിസ്തുവിനെ കുറിച്ച്.
യേശുവിനിടത്തിൽ ഇല്ലയാ?
അത് യേശുവിനോടല്ലയോ അങ്ങനെ പറഞ്ഞത്?
യേശുവിലെ ദേവൻ എപ്പടി വാസമായിരിക്കും മുടിഞ്ഞത്? അതിനുടേ മുഖാന്തരം എന്നാ?
യേശു ക്രിസ്തുവിൽ എങ്ങനെയാണ് ദൈവത്തിന് ഇപ്രകാരം യേശു ക്രിസ്തുവിനോടൊപ്പം യേശു ക്രിസ്തുവിൽ എപ്പോഴും വസിക്കുവാൻ കഴിഞ്ഞത്? അതിന്റെ കാരണം എന്താണ്?
യേശയ്യ 57-ാം അധികാരം,
യേശയ്യാവ് 57-ാം അധ്യായം
15-ാം വസനം. നമ്മ എല്ലാവർക്കും തരിന്ത വസനം താ യേശയ്യ 57:15.
57-ാം അധ്യായം 15-ാം വാക്യം.
நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதவுமானவர் சொல்லுகிறார்.
உன்னதனும் உயர்ந்திருக்கிறவனும் சாஸ்வத வாசியும் பரிசுத்தன் என்று நாமமுள்ளவனுமாயவன் இப்பிரகாரம் அருளி செய்யுந்து,
உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான்,
நான் உன்னதனும் பரிசுத்தனுமாய் வசிக்கிறது,
பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன்.
தாழ்மையுள்ளவருடைய மனசினும் மனஸ்தாபம் உள்ளவருடைய ஹிருதயத்தினும் சைதன்யம் வருத்துவான் மனஸ்தாபவும் மனோவினயவும் உள்ளவரோடு கூடையும் ഞാൻ വസിക്കുന്നു.
ദേവൻ രണ്ട് ഇടത്തിലെ താങ്ക വാസമായിരിക്കാർ.
ദൈവം രണ്ട് സ്ഥലത്താണ് ദൈവം വസിക്കുന്നത്.
അവർ ഉന്നതത്തിൽ,
ദൈവം ഉന്നതത്തിൽ വസിക്കുന്നു.
കാണക്കൂടാതെ ഇടത്തിൽ,
നമുക്ക് കാണുവാൻ കഴിയാത്ത ഉന്നതത്തിൽ ദൈവം വസിക്കുന്നു.
പോകക്കൂടാതെ ഇടത്തിൽ,
നമുക്ക് പോകുവാൻ കഴിയാത്ത ഇടത്തിൽ.
എന്ന തരുമാ സഹോദരനേ?
എന്നാൽ സഹോദര, നല്ല സുവിശേഷം എന്താണെന്ന് അറിയാമോ?
നൊറുങ്കുണ്ട ആവി എങ്കേ ഇരിക്കുന്നതോ,
താഴ്മയുള്ള നുറുങ്ങിയ ഹൃദയം എവിടെയുണ്ടോ?
യേശുവെ പോൽ താഴ്മയുള്ളവർ എങ്കേ ഇരിക്കോ?
യേശുവിനെ പോലെ താഴ്മയുള്ളവർ എവിടെയുണ്ടോ?
അങ്ങേ ഞാൻ ഇരിക്കേൻ.
അവിടെ മനസ്താപമുള്ളവരുടെ ഹൃദയത്തിൽ അവിടെ ഞാനുണ്ട്. ഞാൻ അവിടെ വസിക്കുന്നു.
മുതൽ മനുഷ്യൻ പാപം ചെയ്ത് ദേവനുടേ വാസസ്ഥലത്തെ ഇളന്താൻ അവർ കോച്ചിട്ട് പോയിട്ടാർ. യേശു മനരമ്യമായി ഇവർ മേൽ പ്രിയമായിരിക്കേൻ എന്ന് ചൊല്ലക്കൂടിയ അളവ്ക്ക് വാസസ്ഥലമാണാർ.
ആദ്യ മനുഷ്യൻ അവൻ ദൈവത്തെ ദുഃഖിപ്പിച്ച് ദൈവത്തിന്റെ ഇഷ്ടം ചെയ്യാതെ ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ നിന്ന് അവൻ മാറിപ്പോയി. എന്നാൽ ഇതാ യേശു ക്രിസ്തു ദൈവത്തിന്റെ ഇഷ്ടത്തെ ചെയ്ത് യേശു ക്രിസ്തു താഴ്മയോടും താഴ്മയുള്ള ഹൃദയത്തോടെ ഇരുന്ന് ദൈവത്തിന് അവനിൽ വസിക്കുവാനും ഇവനിൽ ഞാൻ പ്രസാദിച്ചിരിക്കുന്നു എന്ന് പറയുവാനും ദൈവത്തിന് കഴിഞ്ഞു.
നല്ല ബോധകരെ അപ്പൊ നല്ലവണ് ചൊല്ലാതപ്പാ, നാ ചോദിക്കപ്പെടക്കൂടിയ ഒന്നേ പോലെ മനുഷ്യൻ.
നല്ലവൻ എന്ന് പറഞ്ഞപ്പോ നീ എന്നെ നല്ലവൻ എന്ന് പറയാതെ എന്ന് പറഞ്ഞ് ഞാനും നിന്നെ പോലെ പരീക്ഷിക്കപ്പെടുവാൻ സാധ്യതയുള്ള ഒരു മനുഷ്യനാണ് എന്ന് യേശു ക്രിസ്തു പറയുകയുണ്ട്.
മഗദലന മറിയാൾ വന്ന് കട്ടിപ്പിടിച്ച് ആരാധന ചെയ്യ വന്നപ്പോഴത് തൊടാതെ നാൻ ഇന്നും എൻ പിതാവിനിടത്തേക്ക് പോകവില്ല എന്ന് തടുത്താർ.
മഗദലന മറിയം അവൾ അവനെ കെട്ടിപ്പിടിച്ച് അവനെ ആരാധിക്കുവാനായിട്ട് വന്നപ്പോൾ ഞാൻ ഇപ്പോഴും പിതാവിന്റെ അടുക്കിലേക്ക് ഞാൻ പോയിട്ടില്ല എന്ന് പറഞ്ഞ് അവളെ തടഞ്ഞവനാണ് അവൻ.
നമ്മുടെ അന്ത യേശുവിനിടത്തിൽ നൊറുങ്ങിന ആവി ഇരിക്കുന്നതാ?
യേശു ക്രിസ്തുവിലുള്ള ആ താഴ്മയുള്ള മനസ്താപമുള്ള ആത്മാവ് നമുക്കുണ്ടോ?
നമ്മ എത്രയോ വിധത്തിൽ നാം നല്ലവർകളെന്ന് തന്നെ നനച്ചിട്ടു.
നാം പല രീതികൾ നമ്മെ കുറിച്ച് നാം നല്ലവരാണ് എന്ന ചിന്ത ഉള്ളവരാണ്.
യേശു ഒവ്വൊരു നാളും കറ്റിക്കൊള്ളുകവരായിരുന്നാർ.
യേശു ക്രിസ്തു ഓരോ നാളും അവൻ പിതാവിൽ നിന്ന് കേട്ട് പഠിക്കുന്നവനായിരുന്നു.
കാലയോറും അവർ ഒന്നെ പാർക്ക വേണ്ടിയിരുന്നത് കേൾക്ക വേണ്ടിയിരുന്നത് കറ്റിക്കൊള്ള വേണ്ടിയിരുന്നു.
പ്രഭാതത്തിലും അവൻ ചില കാര്യങ്ങളെ കാണണമായിരുന്നു, കേൾക്കണമായിരുന്നു, പഠിക്കണമായിരുന്നു പിതാവിൽ നിന്ന്.
നമ്മിലെ അനേകം പേർ ശിഷ്യരുകളായില്ലേ?
നമ്മിൽ അനേകരും ഇപ്രകാരം താഴ്മയോടെ ദൈവത്തിൽ നിന്ന് പഠിക്കുന്ന ശിഷ്യന്മാരല്ല,
കറ്റിക്കൊള്ളുകവരായില്ലേ?
നാം പഠിക്കുവാൻ നാം പഠിക്കുന്ന തരത്തിൽ മറ്റുള്ളവർക്ക് നമ്മെ പഠിപ്പിക്കുവാൻ കഴിയുന്ന, ദൈവത്തിന് നമ്മെ പഠിപ്പിക്കുവാൻ കഴിയുന്ന താഴ്മയുള്ളവരല്ല.
യേശുവെ പോൽ സിലുവൈ പാതയിൽ ഇല്ല.
നാം യേശു ക്രിസ്തുവിനെ പോലെ ക്രൂശിന്റെ മാർഗത്തിലല്ല മുമ്പോട്ട് പോകുന്നത്.
കേൾക്കുന്നവർക്ക് കാതുള്ളവർ കേൾക്കടവുകൾ,
കേൾക്കുവാൻ ചെവിയുള്ളവർ കേൾക്കട്ടെ.
ക്രിസ്തവ ഐക്യ സഭയിന് ബോർഡ് പോട്ടാ അത് ക്രിസ്തവ ഐക്യ സഭയായിരാത്.
ക്രിസ്ത്യൻ ഫെലോഷിപ്പ് ചർച്ച്, ക്രിസ്ത്യൻ അസംബ്ലി എന്ന് പേരിട്ടാൽ അവിടെ ദൈവം വസിക്കുകയില്ല.
വർഷത്തിക്ക് ഒരു തടവ ബാംഗ്ലൂർക്ക് പോയിട്ട് വന്നിട്ടാ നാം ദേവൻ വാസം പണ്ണുകിற വാസസ്ഥലമായി ആയിര മുടിയാത്.
വർഷത്തിൽ ഒരു പ്രാവശ്യം ബാംഗ്ലൂരിൽ കോൺഫറൻസിന് പോയി വന്നാൽ അതുകൊണ്ട് ദൈവം വാസം ചെയ്യുന്ന ഒരു സ്ഥലമായിട്ട് ഇത് മാറുകയില്ല.
ദേവൻ പക്ഷപാതം ഇല്ലാതവർ,
ദൈവത്തിന് ആരോടും പക്ഷപാതം കാണിക്കാത്ത ദൈവമാണ്.
അത് കുഗ്രാമമായിരിക്കട്ടും അല്ലെങ്കിൽ ബോംബെ പട്ടണമായിരിക്കട്ടും,
ഏതെങ്കിലും കുഗ്രാമമായിരിക്കട്ടെ അല്ലെങ്കിൽ ബോംബെ പട്ടണമായിക്കൊള്ളട്ടെ,
வரம்பெற்ற பெரிய ஊழியக்காரராய் சகரியா போனனை போல மூணு நாள் கூட தொடர்ந்து பேசுகிற ஊழியக்காரராய் இருக்கட்டும், அல்லது வரமே இல்லாத ஒரு அற்ப மனுஷனாய் இருக்கட்டும்,
வளரே வரங்களுள்ள மூணு தவசம் தொடர்ச்சியாயிட்டு தெய்வவசனம் சம்சாரிக்குவன் கழிவுள்ள சாக்பூரினை போல உள்ள ஒரு சகோதரனாய் கொள்ளட்டே. என்னால் வரப்பிராப்தனல்லாத்த வரப்பிராப்தி அல்லாத்த ஒரு கொச்சு குஞ்சாய் கொள்ளட்டே, ஆறானெங்கிலும் ஒரு சிறப்புக்காரனாய் கொள்ளட்டே, ஒரு சிறிய வியக்தியாய் கொள்ளட்டே, ஆறானெங்கிலும்
தேவன் ரெண்டு இடத்துல தான் இருக்க முடியும்.
தெய்வத்தின் ரெண்டு ஸ்தலத்து மாத்திரமே தெய்வத்தின் வசிக்குவன் கழுகையுள்ளு.
மேல இன்னும் நாம போகல,
நாம் இதுவரை போகாத்த ஆ உன்னதத்தில்.
ஆனா இங்கே நம்மோடு தேவன் வாசம் பண்ண முடியும்.
என்னால் நம்மோடு நம்முடைய ஹிருதயத்தில் தெய்வத்தின் வசிக்குவன் கழியும்.
ஏன் வாசமாயில்லை?
எந்துகொண்டான தெய்வம் அப்பிரகாரம் நம்முடைய ஹிருதயத்தில் வசிக்காதது?
ஏன் வெற்றி வாழ்க்கை தூரமாயிருக்கிறது?
எந்துகொண்டான விஜயகரமாய் ஒரு ஜீவிதம் நம்மை விட்டு மாறி இருக்கின்றது?
கிறிஸ்தவ ஐக்கிய சபை என்ற பெயர் கொண்ட சபையிலே ஐக்கியம் இல்லாத கிறிஸ்தவர்கள் ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்?
கிறிஸ்தியன் ஃபெலோஷிப் சர்ச் என்று பரையின சபையில் எந்துகொண்டான ஃபெலோஷிப்பும் ஐக்கியமும் கூட்டாய்மே குறவாயிருக்கின்றது?
இயேசுவை போல் நொறுங்கின இருதயமுடையவர்கள் இல்லை.
இயேசு கிறிஸ்துவினை போல நொறுங்கிய மனோவினயம் உள்ள ஹிருதயம் அவிடே இல்ல.
இயேசுவை பின்பற்றின அப்போஸ்தலர்களைப் போல தீர்க்கதரிசிகளைப் போல இன்றைக்கு கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே அப்போஸ்தலர்கள் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை.
இயேசு கிறிஸ்துவினை பின்பற்றிய அப்போஸ்தலர்மாரையும் பிரவாசகன்மாரையும் போல இன்று நம்முடைய மத்தியத்தில் அப்பிரகாரம் மனோவினயத்தோடு இயேசு கிறிஸ்துவினை பின்பற்றின அப்போஸ்தலர்மாரும் பிரவாசகன்மாரும் நம்முடைய மத்தியத்தில் இல்ல.
எதையாகிலும் செய்ய முடியும் என்று நினைக்கிறதற்குரிய தகுதி என்னிடத்தில் இல்லைன்னு பவுல் சொன்னார்.
பவுலோஸ் பரையுന്നു, എന്തെങ്കിലും ചെയ്യുവാനുള്ള കഴിവ് എനിക്കുണ്ട് എന്നുള്ള ചിന്ത എനിക്കില്ല എന്ന് പൗലോസ് പറയുന്നു.
പൗലിടത്തിലെ ദേവൻ ഇരുന്നാർ,
പൗലോസിനോടൊപ്പം ദൈവം ഉണ്ടായിരുന്നു.
അപ്പടിപ്പെട്ട അപ്പോസ്തലർ ദീർഘദർശികൾ ഇശഹിവായി ഇണൈന്ന് ദേവൻ വാസം പണുകിറ മാളികയെ കട്ടി എഴുപ്പപ്പെട്ടത് ആദി തിരുച്ചബയിലെ.
ആദ്യമ ദൈവസഭയിൽ ഇപ്രകാരം താഴ്മയുള്ള സഹോദരന്മാരെ കൊണ്ട് ദൈവം അവരെ ഐക്യമായി കൂട്ടി ഇണക്കി, അങ്ങനെയായിരുന്നു ആദിമ സഭയെ ദൈവം പടുത്തുയർത്തിയത്.
கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் இருக்கிறாரா?
நம்முடைய மத்தியத்தில் அங்கேயுள்ள தாழ்மையுள்ள ஐக்கியத்தோடு கூட இருக்கிற சகோதரங்கள் அங்கே உண்டோ?
நற்செய்தியை கேள் சகோதரனே, சகோதரியே,
சகோதரா, சகோதரி, ஈ நல்ல சுவிசேஷத்தை நீங்கள் கேட்குக.
நொறுங்கின ஆவியுடைய இயேசுவின் சிந்தையுடைய எவனொருவன் எங்கிருந்தாலும் அங்கே தேவன் இருப்பார்.
தாழ்மையுள்ள ஹிருதயமுள்ள மனோவினயமுள்ள ஹிருதய நொறுக்கமுள்ள ஒரு மனுஷன் எவ்வளே உண்டாயாலும் அத்தேகம் மத்தியத்தில் அவருடைய தெய்வம் வசிக்கும்.
எனக்கு அடிக்கடி தான் ஞாபகம் வரும்,
நான் கூட கூட இக்காரியம் சிந்திக்காருண்டு.
சில குடும்பங்களை விசாரிக்க நான் போக வேண்டியிருக்கும், அல்லது சில சபைகளை விசாரிக்க போக வேண்டியிருக்கும்.
சில குடும்பங்களை சந்தர்சிக்குவானாய்ட்டு அல்லது சில சபைகளை அப்படி உள்ள காரியங்கள் நோக்குவானாய்ட்டு நான் போக வேண்ட ஆவசியம் உண்டாகாருண்டு.
அங்க போய் பிரச்சனைகளை பார்த்தா எனக்கு பவுல் கேட்குற அந்த கேள்வி தான் ஞாபகம் வரும், உங்களில் ஞானி ஒருவனும் இல்லையா?
ஞான் அப்படி உள்ள பிரச்சனைகளை காணும்போ பவுலோஸ் சோதிச்ச அதே சோதியம் தனியான எந்த ஹயத்திலும் வருவாருள்ளது உளவாகாறுள்ளது. நீங்கள்ட மத்தியத்தில் ஞானி ஆரம் இல்லே?
தாழ்மையுள்ளவரிடத்தில் ஞானம் ஏற்கனவே இருக்கும்னு நீதிமொழிகள் எழுதியிருக்கு.
நாம் சதிருஷ வாக்கியங்களில் வாய்க்கின்றது தாழ்மையுள்ளவருடைய ஹயத்தில் ஞானம் உண்டாயிருக்கும்.
அருமையான சகோதர சகோதரிகளே,
பிரியமுள்ள சகோதரன்மாரே, சகோதரிமாரே,
இயேசு போன பாதை சிலுவை பாதை.
இயேசு கிறிஸ்து போய மார்க்கம் அது குருசின்ட மார்க்கமான்.
அது நொறுங்கின ஆவியில் இருந்த பிதா பெர்மனண்டா அவர்கிட்ட தங்கி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை.
அது துடர்மானமாயிட்டு பிதாவின் அவனில் வசிக்குவான் கழியும் வண்ணம் தாழ்மையும் நுறுக்கவும் உள்ள ஒரு வழியான அது.
நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
நீங்கள் ஆரானെങ്കിലും நீங்களை உற்சாகப்படுத்துவானாய் நான் ஆகிரகிக்கുന്നു.
ஒரு வாலிப சகோதரன் சகோதரியா இருந்தாலும் பரவாயில்லை.
நீங்கள் ஒரு சிறுப்புக்காரனாய் சகோதரனோ சகோதரியோ ஆயிக்கொள்ளட்டே, அது சாரமில்ல.
ஸ்தேவானை போல தாழ்மையுள்ள ஒரு வாலிபன் ஞானத்தில் நிறைந்தவனாய் இருக்க முடியும்.
ஸ்தேபானோஸினை போல தாழ்மையில் நிறைஞ்ச ஒரு சகோதரன் அவன் ஞானத்திலும் நிறைஞ்சவனாயிருக்கும்.
சபையில நான் சீனியர் பிரதர் சொல்லி என்னை மாதிரி மண்டை நரைச்சவர் வந்து முட்டாளாய் உட்கார்ந்து இருக்க முடியும்.
சபையில் என்னை போல தலை நரைச்சு நான் சீனியரான என்று பரையின ஒரு வியக்தி சிலப்போல் போஷனாய்ட்டு இருக்கிறவனாயிருக்கும்.
உங்களில் ஞானி ஒருவனும் இல்லையா?
நீங்களில் ஞானமுள்ள ஆரும் இல்லே?
புருஷன் மனைவி பிள்ளைகள் உரசல்கள் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுது, அங்கே ஞானி ஒருவர் இல்லை.
இதா பர்த்தாவும் பாரியும் தமிழ் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், இவட ஞானமுள்ள ஆரும் இல்லே?
பத்து குடும்பம் தான் இருக்கும் ஒரு சபை, ஆனா அந்த சபையில ஐக்கிய குறைவு. நான் பெரியவனா நீ பெரியவனா, நான் மூப்பரா நீ மூப்பரா, நான் சீனியரா நீ சீனியரா.
പത്ത് കുടുംബങ്ങൾ മാത്രമേ ഉള്ളൂ സഭയിൽ. എന്നാൽ അവിടെ ഞാനാണോ വലിയവൻ, നീയാണോ വലിയവൻ, ഞാനാണോ സീനിയർ, നീയാണോ സീനിയർ, ഞാനാണോ മൂപ്പൻ, ഇങ്ങനെയുള്ള വാദങ്ങളാണ് അവിടെ.
ഞാനീ ഒരുവനുമില്ല,
അവിടെ ജ്ഞാനമുള്ളവൻ ആരുമില്ലേ.
ആനാ ഒരു കട്ടടം ഇരിക്കു,
എന്നാൽ അവിടെ ഒരു കെട്ടിടമുണ്ട്, ഒരു ബിൽഡിംഗ് ഉണ്ട്.
ക്രിസ്തവ ഐക്യ സഭയിൽ ബോർഡ് ഇരിക്കു,
ഒരു ബോർഡുമുണ്ട്, ക്രിസ്ത്യൻ ഫെലോഷിപ്പ് സഭ.
ഒക്ടോബർ കോൺഫറൻസിക്ക് അപ്പടിയേ തവറാമ പത്ത് കുടുംബം ഹാജരായിരും.
ഒക്ടോബറിൽ ബാംഗ്ലൂരിൽ നടക്കുന്ന ഈ കോൺഫറൻസിൽ ഈ പത്ത് കുടുംബവും അവര് ഉറപ്പായിട്ടും അവിടെ പോയിരിക്കും.
യാരെ ഏമാറ്റി കൊണ്ടുവരുകരോ,
നിങ്ങൾ ആരെയാണ് വഞ്ചിക്കുന്നത്?
ഇന്ന് ഇരവിലെ നേർമയാ ഒരു കേൾവിയെ കേട്ടു പാരുങ്ങൾ.
ഇന്ന് രാത്രി സത്യസന്ധമായ ഒരു കേൾവി, ഒരു ചോദ്യം നിങ്ങളോട് തന്നെ ചോദിക്കുക.
ദേവൻ പക്ഷപാതമില്ലാത്തവർ,
ദൈവം അവൻ പക്ഷപാതമുള്ളവനല്ല.
യേശുവിലെ വാസമായിരുന്നവർ,
യേശു ക്രിസ്തുവിൽ വസിച്ച അതേ ദൈവം.
ആദ്യ തിരുച്ചബയിലെ അപ്പോസ്തലുകൾ ദീർഘദർശികളുടെ വാസമായിരുന്നവർ,
ആദിമ സഭയിൽ അപ്പോസ്തലന്മാരിലും പ്രവാചകന്മാരിലും വസിച്ച അതേ ദൈവം.
ഇന്നേക്ക് ഞാൻ ഹൃദയത്തിൽ ഇരിക്കാറാ,
ഇന്ന് അവൻ എന്റെ ഹൃദയത്തിലുണ്ടോ?
എൻ കുടുംബത്തിൽ ഇരിക്കാറാ,
എന്റെ കുടുംബത്തിൽ ആ ദൈവം വസിക്കുന്നുണ്ടോ?
എൻ സഭയിൽ ഇരിക്കാറാ,
എന്റെ സഭയിൽ ആ ദൈവം വസിക്കുന്നുണ്ടോ?
യേശു വൈരാഗ്യമായി നാൻ വാസം പണുകിയ വീട്ടെ കട്ടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ് എന്ന്
യേശു ക്രിസ്തു അപ്രകാരം എരിവോടെ ഞാൻ വസിക്കുന്ന സഭയെ കെട്ടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. എനിക്ക് അത് വളരെ ഉത്സാഹം പകരുന്നു,
എനിക്ക് നിശ്ചയം,
എനിക്ക് ആ കാര്യത്തിൽ ഉറപ്പുണ്ട്. അതുകൊണ്ടാണ് ഞാൻ നിങ്ങളോട് പ്രസംഗിക്കുന്നത്.
വെളിത്തുകൊള്ളുങ്ങൾ,
നിങ്ങൾ ഉണർന്നെഴുന്നേൽക്കുക.
Make sure that God is dwelling in you.
നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ ദൈവം വസിക്കുന്നുണ്ട് എന്നുള്ളത് നിങ്ങൾ ഉറപ്പുവരുത്തുക.
എന്റെ തടയുമില്ല,
അതിന് ഒരു തടസ്സവുമില്ല,
അത് കഷ്ടമാണതുമില്ല,
അത് പ്രയാസമുള്ള ഒരു കാര്യമല്ല.
പെറ്റുകൊണ്ടവുകളാണാൽ പെറ്റുകൊള്ളാത്തവർ പോലെ ഏൻ മേന്മയെ പാറാട്ട വേണ്ടും.
നിങ്ങൾക്ക് ലഭിച്ചതാണെങ്കിൽ, നിങ്ങൾ ലഭിച്ചവരല്ലാത്തവരെ പോലെ, നിങ്ങൾ ഉണ്ടാക്കിയതുപോലെ നിങ്ങൾ എന്തിനാണ് മേന്മ
പാറാട്ടുന്നത്?
മറ്റൊരാൾക്ക് സ്വന്തമായതിനെ ഞാൻ എന്റേതെന്ന് പറഞ്ഞ് എന്തുകൊണ്ടാണ് ഞാൻ അതിനെ മുറുകെ പിടിക്കുന്നത്?
അന്ന്
ആ പ്രമാണിയോട് പറഞ്ഞതുപോലെ വിട്ടുകളയുവാൻ പറഞ്ഞാൽ വിട്ടുകളയുക.
എതയും ഉടനക്ക് തയ്യാറാകണം,
എന്ത് വിടുവാനും തയ്യാറുള്ളവരായിരിക്കുക.
അവൻ താൻ നൊറുങ്ങിന മനുതൻ,
അങ്ങനെയുള്ളവനാണ്, നുറുക്കമുള്ള ഹൃദയമുള്ളവൻ.
അപ്പടിപ്പെട്ട മനുതരുകൾ മധ്യയിലേതാൻ ദേവൻ വാസമായിരിക്കാം.
അങ്ങനെയുള്ള മനുഷ്യരുടെ ഇടയിൽ, അങ്ങനെയുള്ള വ്യക്തികളുടെ ഇടയിൽ, അങ്ങനെയുള്ളവരുടെ മധ്യത്തിലാണ് ദൈവം വസിക്കുന്നത്.
ദേവൻ നാം ഒവ്വൊരുവരിടത്തിലും ഇരിപ്പാറാകാമേൻ.
ദൈവം നമ്മുടെ ഓരോരുത്തരുടെ മധ്യത്തിലും ദൈവം അപ്രകാരം വസിക്കട്ടെ. ആമേൻ.